கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம் ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே உன் மண்டியத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை பேசுறதுக்காக, தேவன் கொடுத்த மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அது மட்டுமேல பெங்களூர்ல இருக்கிற எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுடைய அன்பு வாழ்த்துக்களும் மண்டியத்தில் நான் தெரிவித்துக்களுக்கு ஆசைப்படுகிறேன். அது மட்டுமில்ல, இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த கன்வென்ஷன் கமிட்டிக்காருக்கும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள அன்பான சோதர சோதரிகளே, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பழைய ஏற்பாட்டில் எடுத்திருக்கிற எல்லா விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு டைப்பு ஆன்டி டைப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு நெருள் ஒரு பொருள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. பழைய காலத்தில் என்னென்ன எழுதினாரோ ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டு வரும் இல்லைங்களா, அது சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாம் எழுதிருக்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கைக்காக என்ன பண்ணிருக்காரா எழுதிருக்காரு இல்லைங்களா. அது படிங்க ரோமர் 15:4,
ரோமர் 15:4 தேவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் ஒடுக்கி முன்பு எழுதிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
பாத்தீங்களா, எப்படி நமக்கு போதனையாக என்ன பண்ணிருக்காரா, எல்லாம் எழுதிருக்காரு இல்லைங்களா. அதனால நமக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு பாடம் இருக்கும். அதனால நியாயப்பிரமாணத்துல பார்க்கும் போது நியாயப்பிரமாணத்துல தேவன் சொன்ன நிறைய ஒரு ஐட்டம் என்ன இருக்கும், நமக்கு ஒரு ஒரு பாடம் இருக்கும் இல்லைங்களா. இஸ்ரேலுங்களை கொடுத்தா ஒரு அந்த நசரேட்வோ எடுத்தா அதுல நமக்கு என்ன இருக்கும், ஒரு படம் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு லெப்ரசி அதுல எடுத்தா என்ன இருக்கும், நமக்கு படம் இருக்கும் இல்லைங்களா. பல ஏற்பாட்டுல கொடுத்திருக்க எல்லா கருத்துல என்ன இருக்கும், நம்ம படம் இருக்கும். அந்த நியாய பிரமாணத்துல கொடுத்திருக்க எல்லா விஷயத்துல என்ன இருக்கும், நமக்கு ஒரு டைப்பு ஒரு ஆன்டி டைப்பும் இருக்கும் இல்லைங்களா. அதனால பாருங்க எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு நிரல் தான். அது உண்மையான பொருள் எப்படி எப்பதான் வரும்னா, அந்த சூசிஷத்தின் காலத்துல வருகிற ஒரு காலத்துக்கு என்ன இருக்கும், ஒரு பொருளா இருக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரேலர்கள் அந்த ஆசாரத்தின் குடாரத்தை கட்டினார் இல்லைங்களா, அந்த ஆசாரத்தின் குடாரத்தை கட்டும் போது கூட அது கூட எப்படி இருக்கும், இதெல்லாம் ஜஸ்ட் டைப், இதெல்லாம் ஜஸ்ட் ஷேடோ. எப்பதான் ஃபுல்ஃபில் ஆவானா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இது ரியல் ஃபுல்ஃபில்மெண்ட் என்னவோ ஆவோம் நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலர்கள் அந்த வனாந்தரத்தில் இருந்தாருங்களா, அந்த வனாந்தரத்தில் இருக்கும் போது 40 வருஷங்கள் இஸ்ரேலர்கள் அந்த வனாந்தரத்தில் இருக்கும் போது என்னன்னாலும் அனுபவிச்சாரோ இதெல்லாம் இருக்கும். இது கூட நமக்கு படமா இருக்கும் இல்லைங்களா. அந்த இஸ்ரேலர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்தாரு இல்லைங்களா, அங்கே படம் இருக்கும். அந்த ஃபேரோனா யாரோ இல்லைங்களா, இஸ்ரேலர்கள் யாரோ, அப்ப இஸ்ரேலர்கள் 40 வருஷங்கள் இல்லைங்களா, இதுல என்ன இருக்கும், எல்லா விஷயத்துல என்ன இருக்கும், நமக்கு ஒரு படம் இருக்கும் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் என்ன தெரியுங்களா, கம்ப்ளீட் டிவைன் பிளான்ல பார்த்தா அந்த சூசிஷ யுகம் இருக்கும் இல்லைங்களா. அந்த சூசிஷ யுகத்துல என்ன இருக்கும், நமக்கு ஒரு படம் இருக்கும். எப்படி என்ன பார்க்கும் போதும், அந்த யூதோடைய காலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்ப்ளீட் யூதோடைய காலம் வந்துட்டு ஜஸ்ட் நிரல் தான். அது உண்மையான பொருள் எப்பதான் வரும் பார்க்கும் போது, அந்த சூசிஷ யுகத்துல நடக்கிற எல்லா கடலுக்கு என்ன இருக்கும், அந்த யூதோடைய காலம் வந்துட்டு ஜஸ்ட் நிரல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால பாருங்க இது நிரல், இதுதான் உண்மையான பொருள். அதனால ஜூஷ நடக்கிற எல்லா காரியங்கள் சூசிஷ யுகத்துல நடக்கிற எல்லா காரியங்களுக்கு என்ன இருக்கும், ஒன்னா ஒரு நிரலா இருக்கும் இல்லைங்களா. அதனால பார்த்தா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்த பாருங்க இஸ்ரேல் இல்லைங்களா, இஸ்ரேல் மக்கள் இருக்கார் இல்லைங்களா. அந்த இஸ்ரேல் மக்களை பார்க்கும் போது அதுல கூட என்ன இருக்கும், நமக்கு பாருங்க இங்க இஸ்ரேல் யார் இருந்தார், மாம்சிகமான இஸ்ரேல் இருந்தார் இல்லைங்களா. அது படிங்க ஒரு வருஷம் படிங்க, 1 Corinthians 10:18 முதல் குறைந்தர் 10:18 படிங்க.
1 Corinthians 10:15 உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களும் நிதானித்து பாருங்கள்.
இன்னொரு இருக்காரா, ஆவிக்குரியான இஸ்ரேல் இருக்காரு இல்லைங்களா. மாம்சிகமான இஸ்ரேல் எங்க இருந்தாரா, இஸ்ரேலுடைய நேஷன்ல இருந்தாரு இல்லைங்களா. அது வரைக்கும் நிரல், அது யாருக்கா இது பார்க்கும் போதோ அந்த மாம்சிகமான இஸ்ரேல் வந்துட்டு ஆவிக்குரியான இஸ்ரேலுக்கு என்ன இருக்காரா, ஒரு நிரலா இருக்காரு இல்லைங்களா. அது மட்டும் இல்ல பாருங்க, இந்த இஸ்ரேலுக்கு பவுண்டர் யாரு, இஸ்ரேல் பவுண்டர் வந்துட்டு யாக்கோபு இல்லைங்களா. அங்க பார்க்கும் போதோ ஆவிக்குரியான இஸ்ரேலுக்கு பவுண்டர் யாரோ, இயேசு கிறிஸ்து தான் ஃபவுண்டர் இல்லைங்களா? அப்படியே பாருங்க, யாக்கோபுக்கு எவ்வளவு பசங்களுக்கு, ஆண் பசங்களுக்கு எவ்வளவு, 12 ஆண் பசங்களுக்கு இல்லைங்களா? அவரு முதல்ல என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் ஒரு கோத்திரமா என்ன ஸ்தாபிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்படியே ஆவிக்குரியான இஸ்ரேலுக்கு எவ்வளவு அப்போஸ்தலர்ஸ், இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு அப்போஸ்தலர்ஸ், 12 அப்போஸ்தலர்ஸ் பாருங்க. அதனால எவ்வளவு டைப் ஆன்டி டைப் எவ்வளவு இருக்கோ பாருங்க இல்லைங்களா? இங்க யாக்கோபுக்கு 12 பேரு பசங்களும் இல்லைங்களா? அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு சிஷ்யர்கள், 12 அப்போஸ்தலர்கள் இருக்காரு இல்லைங்களா? அது மட்டும் பாருங்க. இப்போ இஸ்ரேல்ல யாரு இருக்கார், ஒரு இஸ்ரேல்ல ரெண்டு மாதிரி இஸ்ரேல்கள் இருந்தார் இல்லைங்களா? மாம்சிகமான இஸ்ரேல்ல ரெண்டு விதமான ஜன்களும் இருந்தார் இல்லைங்களா? யாரும் பார்க்கும்போது நாமினல் இஸ்ரேல் இல்லைங்களா, உண்மையான இஸ்ரேல் இருந்தார், அப்புறமா ஒரு பொய் இஸ்ரேல் ஜன்கள் இருந்தார் இல்லைங்களா? நாமினல் இஸ்ரேல் இருந்தார், அப்புறமா உண்மையான இஸ்ரேல் ஜன்கள் கூட இருந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நத்தானியேல பார்த்து என்ன சொல்றார், இஸ்ரேலைட் இன்டீட், உண்மையான இஸ்ரேல் சொல்லிட்டார் இல்லைங்களா? அப்படியே என்ன, இஸ்ரேல இன்னொரு யாரும் இருந்தா, டூப்ளிகேட்டா இஸ்ரேலா இருக்கு இல்லைங்களா? அதனால ரெண்டு மாதிரி இஸ்ரேல் ஜன்கள் இருக்காரு. அது படிங்க ரோமன் 9:6,
ரோமர் 9:6 தேவவசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரேல் வம்சத்தார் அல்லவே.
பாத்தீங்களா, இஸ்ரேல் மக்கள்கள் எல்லாரும் இஸ்ரேல்
வம்சத்தார் அல்ல
அல்லவே சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்படியே என்ன, இஸ்ரேலுக்கு பிறந்த மாத்திருக்கு என்ன ஆகுதுல்ல, இஸ்ரேல்கள் ஆகிறது இல்லைன்னு இல்லைங்களா? அப்படியா இஸ்ரேல் ஆகிறதுக்கு என்ன இருக்கும், ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கும், they that are born in Israel are not all Israel en solidar appadina na not all can become Israel appadina Israel la rendu maadhiri irukkar Israel unmiyana Israel irukkar appade na naam idella Israel irukkar appade iniki paapom povado inda christavar la eppadi irukara rendu maadhiri christavar gal irukkar illingla oruthar eppadi irukara unmiyana christavar gal appra poi christavar gal per christavar gal illingla appa two types of christians நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அப்புறமா ரியலா கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா? அது மட்டுமே இல்ல, இஸ்ரேலுக்கு இது கொடுத்தாரு இல்லைங்களா, ஏன்னா விருத்த செய்தனை இல்லைங்களா, அந்த மாம்சத்துல விருத்த செய்தனை செய்யுங்க சொல்லிட்டாரு. ஆனா அவைக்குரியான இஸ்ரேலுக்கு என்ன சொல்லிட்டாரா, அந்த விருத்த செய்தனை எங்க பண்ணா, மாம்சத்துல பண்ணக்கூடாது இல்லைங்களா, ஹிருதயத்துல என்ன பண்ணா, அந்த ஒரு விருத்த செய்தனை செய்யணும் இல்லைங்களா? அப்படியே அந்த ஒரு இஸ்ரேலுக்கு பிரதான ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, ஆரோன் இல்லைங்களா? இங்க யாரு இருக்கார், பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசிரியர் இல்லைங்களா? அது மட்டுமே அந்த பிரதான ஆசிரியர் கீழே யாரு இருந்தாரா, 100 பிரீஸ்டர்களும் இருந்தார் இல்லைங்களா? ஆரோன் ஆரோனோட குடும்பத்தார் இருக்கா இல்லைங்களா, அவர் தான் 100 பிரீஸ்டர். இங்க யார் 100 பிரீஸ்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சபைதான் என்ன இருக்கிறார், ஒரு 100 பிரீஸ்டர் இருக்கார் இல்லைங்களா? இந்த இஸ்ரேலுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற எல்லாம் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போதோ எல்லா மாம்சிகமான பிளெஸிங்ஸ் தான் என்ன பண்ணாரோ இஸ்ரேலுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? எல்லா ஒரு ஆவிக்குரியான பிளெஸிங்ஸ் எதுவுமே கொடுக்கல, இருக்க கொடுத்திருக்கிறது எதுவுமே எல்லா மாம்சிகமான ஆசீர்வாதங்கள். ஆனா இஸ்ரேலுக்கு ஆவிக்குரியான இஸ்ரேலுக்கு என்ன கொடுத்தாரா, ஒரு பரலோகத்தின் ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா? ஆவிக்குரியான ஆசீர்வாதங்கள் யார் கொடுத்திருக்காரா, ஆவிக்குரியான இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிருக்காரா, கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இஸ்ரேலுக்கு பண்ண பாவத்துக்காக தேவன் என்ன பண்ணிட்டாருனா, சிறைக்கு அனுப்பிட்டார், பாபிலோனுக்கு என்ன பண்ணிட்டாரா, சிறைக்கு அனுப்பிட்டார் இல்லைங்களா? அது அதே போல நம்ம இந்த ஆவிக்குரியான இஸ்ரேலுக்கு என்ன எங்க அனுப்பினாரா, பாபிலோன், மகா பாபிலோனுக்கு என்ன பண்ணாரா, அனுப்பினார். அதே போல என்ன இருக்கா, அது அவர் கொடுத்திருக்க ஒரு ஆசாரப்பின் குடார இருக்கும் இல்லைங்களா, அது கூட என்ன இருக்கா, ஒரு நிரலா இருக்கும் இல்லைங்களா? பாருங்க அந்த ஒரு பாபிலோனுக்கு கேப்டிவிட்டிக்கு கூப்பிட்டு இங்க இல்லைங்க, மிஸ்டிக் பாபிலோன் இல்லைங்களா, ரெவலேஷன்ல வர இல்லைங்களா? அந்த பாபிலோன்ல கூட பார்க்கும் போது நிறைய என்ன இருக்கும், ஒரு டைப் ஆனி டைப் இருக்கும் இல்லைங்களா? அந்த மகா பாபிலோன் அந்த காலத்துல இருக்க பாபிலோனா அந்த நெபுச்சந்திரன் ராஜா எப்படிதான் கட்டினாருன்னா, அந்த யூஃப்ரேட்டிஸ் நதி மேல என்ன பண்ணாரா, அவர் கட்டினார் இல்லைங்களா? இப்படிதான் இருந்தது அந்த பாபிலோன் அந்த காலத்துல இருக்கிற கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள எந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா, எந்த கவலை கூட இல்லை. ஏனென்றால் 24 hours வாட்டர் சப்ளை இருக்கும், அந்த 24 hours வாட்டர் சப்ளை இருக்கிறதுனால உள்ளே வந்துட்டு பஞ்சாப் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அந்த சத்ரு பண்ணிட்டு அந்த சுற்று பண்ணிட்டு எவ்வளோ வருடங்கள் எவ்வளோ வருஷங்கள் முட்டுக்கே போட்டா கூட உள்ளே ஜன்களுக்கு என்ன இருக்கும், எப்பவுமே சாப்பாடுக்கு எந்த ஒரு இதே இல்லை இல்லைங்களா? அதனாலே இதே போல இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் எழுந்து உக்காந்துருக்காரா, அந்த வெளிப்படுத்தல் கொடுத்துருக்க அந்த வேஷி ஸ்திரீ பண்ணிட்டு மகா தண்ணீர் மேலே உக்காந்துருக்காரு. அந்த மகா தண்ணீரை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜன்கள் இல்லைங்களா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜன்களுக்கு யாருக்கு தான் சப்போர்ட் இன்னைக்கு, அங்க இருக்கிற ஒரு மகாபாபிலோன் ஆன்டிகிரைஸ்ட் சிஸ்டம்க்கு ரொம்ப சப்போர்ட் இல்லைங்களா. அதனால இன்னைக்கு உலகத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் எங்கடாவோ, உலகத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் எங்க ரோம்ல, செகண்ட் ஹையஸ்டா திருப்பதியில பாத்தீங்களா, திருப்பதிக்கு விட்டா நெக்ஸ்ட் ஹையஸ்ட் யாருதா, அவ்வளோ ரொம்ப பணக்காரர் இல்லைங்களா. அதனால பாருங்க மகா தண்ணீர்ல பண்ணிருக்காரா உக்காந்து இருக்கா. அதனால கம்ப்ளீட்டா பார்க்கும் போதும் அந்த சுவிசேஷத்தின் காலத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் அது எப்படி இருக்கா வரும் தழிப்பா இருக்கும் இல்லைங்களா. அதை பாருங்க சுவிசேஷ காலத்துல, சாரி ஐ மீன் யூதோடைய காலத்துல நடக்கிற எல்லா காரியங்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா. அந்த சுவிசேஷ காலத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் என்ன இருக்கும் தெரியுங்களா, ஒரு நிரல் ஒரு பொருளா இருக்கும் இல்லைங்களா, ஒரு டைப்போ ஹேனி டைப்பா இருக்கும் இல்லைங்களா. அது மட்டுமே இல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, அந்த யூதருடைய காலக்கணக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த யூதருடைய ஒரு பீரியட், அந்த யூதருடைய காலத்தின் ஒரு டைம், அந்த பீரியட் இருக்கும் இல்லைங்களா லென்த், அந்த டைம் கூட அந்த காஸ்பல் டைம் கரெக்டாக என்ன தெரியுங்களா, கரெக்டாக மேட்ச் ஆகும். இது எங்க கொடுத்துருக்காரு, எங்க கொடுத்துருக்காரு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இதை பத்தி, அது படிங்க ரோமன்ஸ் 11 சாப்டர், ரோமன்ஸ் 11 சாப்டர் 25th வர்ஸ் படிங்க,
ரோமர் 11 அதிகாரம் 25 வசனம், மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறை உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும்.
பாத்தீங்களா இஸ்ரேல ஒரு ஜாதி ஜனங்களுக்கு என்ன இருக்கும்,
கடினமான
மனசாயிருக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா. இங்கிலீஷ் என்ன பார்ட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பிளைண்டட் சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்படின்னா ஒரு காலத்துல அவருக்கு ஐஸ் என்ன இருக்கணும், ஓபன் ஆயிருக்கணும். அந்த டைம் என்னன்னா அந்த யூதோடைய காலத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா பிளெஸிங்ஸ்கள் கொடுத்துட்டு அவர் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணா தெரியுங்களா, ஓபன் பண்ணாரு. எதுக்காக சொல்றது, தேவன் ரெகக்னைஸ் மசியானிட்டி, இயேசு கிறிஸ்து மசியா மாதிரி அக்செப்ட் பண்ணலாம்னு அவர் ஐஸ் என்ன பண்ணாரா, ஓபன் பண்ணிட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், இயேசு கிறிஸ்து வரும் போதோ இயேசு கிறிஸ்து இவர் அக்செப்ட் பண்ணல, எப்ப இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அப்ப இவருடைய ஐஸ் என்ன ஆயிடுச்சு, பிளைண்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன கொடுத்திருக்கா, மனசு வந்துட்டு கட்டினமா இருக்கும் இல்லைங்களா. இது எங்க வரைக்கும் இருக்கும், இது எங்க வரைக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு, திரும்பி பிடிங்க போறாரு அந்த வசனம்.
மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாத படிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும்,
பாத்தீங்களா புறஜாதியுடைய
நிறைவு
நிறைவு
உண்டாகும்
வரைக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா. புறஜாதியுடைய ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல சேர்க்கிற வரைக்கும் என்ன இருக்கும், இந்த இஸ்ரேலுக்கு கடினமான மனசு இருக்கும் சொல்லிட்டாரு. அப்படி என்ன தெரியுங்களா, இஸ்ரேலுக்கு கடினமான மனசு வரும். அந்த டைம்ல இருந்து யாருக்கு தான் ஃபேவர் போவோம்னா, அந்த புறஜாதி ஜனங்களுக்கு தேவனுடைய ஃபேவர் என்னவோ அது போவோம்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அதனால இந்த ஃபேவர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கும்போதோ, எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அந்த டைம்ல இருந்து யாருக்கு ஃபேவர் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைம்ல புறஜாதி ஜனங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபேவர் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவன் வந்துட்டு 144,000 வந்துட்டு யூதர்கள் மத்தியத்துல என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிட்டு தேவன் டிசைட் பண்ணார். ஆனா யூதர்கள் என்ன பண்ணல, அந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணல. அப்ப தேவன் யார் இடத்துல திரும்பிட்டாரா, இஸ்ரேல் இடத்துல திரும்பிட்டாரு. பாருங்க அப்போஸ்தலர் 13:46 ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ் 13:46
அப்போஸ்தலர் 13:46 வசனம், அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவரை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாக்கிறதாக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம்.
நான் என்ன பண்றேன், புறஜாதி இடத்துல திரும்ப சொல்லிட்டாரு. அப்போ God turned to the Gentiles இல்லைங்களா. இன்னொரு வசனம் படிங்க அப்போஸ்தலர் 15:14 Acts of the Apostles 15:14
அப்போஸ்தலர்கள் 15:14 தேவன் புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சித்தரலின விஜயத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. தேவன் புறஜாதி நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சித்தரலின விஜயத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே.
பாத்தீங்களா, அப்ப புறஜாத்திலிருந்து தேவன் என்ன பண்றாரா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் செலக்ட் பண்றாரு. அப்புறமா
அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது.
பாத்தீங்களா, இதுக்கு என்ன ஒப்பு வரும்? பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தை சொல்றோம், அது கரெக்டா ஒப்பு வரும்.
எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து.
திரும்பி வந்து என்ன பண்றாரா? இஸ்ரேல தேவனை வந்து பர்மனெண்டா என்ன பண்ணல, காஸ்ட் ஆஃப் பண்ணல. இது கொஞ்சம் டைம் இருக்கு, இருக்கும். திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்றார் தேவனா?
மறுபடியும் எடுப்பித்து
மறுபடி கட்டுறார். எதுக்காக கட்டுறார்?
வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் கற்பிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு.
சகல ஜாதிகளும் தேவனை தேடும்படிக்கு. தேவன் என்ன பண்ற தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இஸ்ரேல தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றாரா? ஸ்தாபனை பண்றா சொல்லிட்டாரு. அதனால இஸ்ரேல் ஜனங்களை கேஸ்டோ பண்ணிட்டாரு சரிங்களா. அந்த ஒரு டைம்ல தேவன் யாருன்னு தான் செலக்ட் பண்றானா, அந்த புறஜாத்தி ஜனங்கள் தேவனுடைய மக்களுக்கு என்ன பண்றா? செலெக்ஷன் பண்றாரு இல்லைங்களா. ஆனா தேவன் அப்படியே விடுறது இல்லையா? என்ன சொல்லிட்டா? திரும்பி நான் என்ன பண்றேன், விழுந்து போன தாவீது குடாரத்தை இஸ்ரேல் என்ன பண்ண திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றேன். எதுக்காக ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு
சொல்லிட்டார்?
எல்லா ஜனங்கள் தேவனை நாமத்தை என்ன பண்ணோம், அதுக்காக என்ன பண்றா தேவனோ இந்த காரியத்தை பண்றா சொல்லிட்டு இருந்தீங்களா. அதனால படிங்க ரோமன்ஸ் 11 சாப்டர் 25 படிச்சா இல்லைங்களா, 26 படிங்க. அதுல என்ன கொடுத்திருக்க பாக்கலாம்,
ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்.
இந்த பிரகாரம் இஸ்ரேல எல்லா மக்களுக்கு என்ன வரும்? ரட்சிப்போ வரும். எப்படி வரும் ரட்சிப்போ? எந்த டைம்ல வரும் பண்ணி கடி முடி?
மீட்கிறவர் சியோல் இருந்து வந்து.
மீட்கவர் எங்க இருந்து வராரா? முதல் வேலை என்ன தெரியுங்களா?
இஸ்ரேல் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோல் இருந்து வந்து
அப்போஸ்தலர்கள்
3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
சீர்தீர்த்தன் காலம் வரவருக்கும் இயேசுக்கும் செங்கதான் இருக்கும். பரலோகத்துல இருந்து சொல்லிட்டாருக்கு அப்புறமா அந்த ரிசர்வேஷன் ஆயிட்டாரு. ஊர்த்தலுக்கு அப்புறமா எங்க போயிட்டாரு? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போயிட்டாரு. பரலோகத்துல போயிட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு எங்க உக்காந்துருந்தாரா? ஹெவன்லி ஃபாதர் ரைட் ஹேண்ட்ல என்ன பண்ணிட்டாரா? உக்காந்துருந்தாரு. எங்க வரைக்கும்? அவருடைய டைம் வர வரைக்கும், ரெண்டாவது டைம் வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்கதான் இருக்கும்? பரலோகத்துல இருக்கும் இல்லைங்களா. அப்படின்னா அந்த டைம் வந்த உடனே இயேசு கிறிஸ்து திரும்பி எங்க வருதோம்? பூலோகத்தை வருதோம் இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு என்னன்னா, ஜான் 14 ஒரு 3 சொல்றாரு இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன், நான் போயிட்டா என்ன பண்றேன், பரலோகத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்தானத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா லிட்டரலி ஒரு செகண்ட் பிரசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. சும்மா அப்படியே வானத்துல இருக்காரோ அப்படியே வானத்துல கீழே வரலான்ட்டு இல்ல, பரலோகத்துல பிதாவை தேவ இடத்துல போயிட்டா திரும்பி எப்போ வராது? இப்போ செகண்ட் கமிங்ல வராதுங்களா? அந்த செகண்ட் கமிங்ல வரும் போதும் அது எந்த டைம், எந்த டைம் சொல்லிட்டாருன்னா, டைம்ஸ் ஆஃப் ரிஸ்டோரேஷன், டைம்ஸ் ஆஃப் ரிஸ்டிடியூஷன் இல்லைங்களா. சீர்திருத்தல் என்ன,
நிலைப்பாடுதலின் காலங்கள்.
இல்ல இல்ல, நான் சொல்றேன் சீர்திருத்தல் கரெக்டுங்களா, ஏன்னா தமிழ் கரெக்டா வருது இல்ல. அதனால சீர்திருத்தலின் காலம், அந்த சீர்திருத்தலின் காலம் வரும் போதும் இன்னிட்ட யார் வருதான்? இயேசு கிறிஸ்து வந்திடணும் இல்லைங்களா. அதனால இன்னும் வருஷம் படிங்க, சங்கீதம் 110 Psalm 7:10. Psalms 110 le Psalms 110 110 le 1 pudinga brother
Sangeetham 111 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய
கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி
நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போன வரைக்கும்
நான் உன் சத்துருக்களை உங்களுக்கு பாதத்து கீழே ஆக்குற வரைக்கும்
நீ என்னுடைய வலது பரிசுத்தில் உட்காரும்
வரது பக்கத்துல
உட்காரம்
சொல்லிட்டாரு. இப்ப யாரு இந்த வார்த்தை சொல்றார், யாரு சொல்றார், யார் யாரு சொல்றாரு இந்த வார்த்தை? பிதாவாகிய தேவன் யாரு சொல்றதா? இயேசுக்கு சொல்றார். என்னன்னு உங்க சத்ரு எல்லாம் அவங்கள பாதத்து கீழே ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணுங்க?
வலது பக்கத்துல
ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணுங்க? உக்காருக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா? சோ எந்த டைம் இல்ல, எந்த டைம் வரைக்கும் சொல்றார்? எந்த டைம் இல்ல, எந்த டைம் வரைக்கும் சொல்றார்? இயேசுக்கு பரலோகத்துல பிதாவிய தேவன் ரைட் ஹேண்ட் சைட்ல உக்காருந்தோம். எங்க இருக்கும் எல்லா சத்ருகளே தேவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்தன் பாதத்து கீழே போடுற வரைக்கும் அங்கேதான் உக்காரணும். அப்படின்னா சில பேர் என்ன கத்துறீங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனே இயேசு கிறிஸ்தன் பாதத்து கீழே யாரும் இருந்தோம்? எல்லா சத்துருகளும் வந்துட்டோம் இல்லைங்களா? அப்படி இருந்தா ரெண்டாவது வசனம் அப்படிங்க பிரதர்,
கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும்.
அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரண்டாவது வரிகள் வரும்போது பூலோகத்தில் யாரும் இருக்கக்கூடாது, சத்துருக்களும் இருக்கக்கூடாது. முதலாவது வசனம் இப்படியே எடுத்தா ரெண்டாவது வசனத்து மீனிங் என்ன யோசனை பண்ணீங்களா? எல்லா சத்துருக்களும் வந்து இயேசு கிறிஸ்தன் பாதத்து கீழே போட வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்கதான் இருந்தோம்? பரலோகத்தில் இருந்தோம் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் வரும் போது பூலோகத்தில் யார் சத்துருக்களும் என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஆனா ரெண்டாவது வசனத்துல என்ன சொல்லிட்டார்? நீ எங்கதான் ஆழ்க்கை செய்யணும், சத்துருக்கள் நடுவே தான் என்ன பண்ணும். அப்படின்னு என்ன மீனிங் தெரியுங்களா? முதலாவது வசனத்தின் மீனிங் என்னன்னா, until the time comes, until the time comes Jesus Christ should be in heaven. சரிங்களா? அந்த டைம் வந்த உடனே என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் பூலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து அனுப்புறார். அனுப்பும் போது இயேசு கிறிஸ்து பூலோகத்துல வந்து செய்யற முதல் வேலை என்ன தெரியுங்களா? எல்லா கதைகளும் என்ன பண்றாரா? ரிஸ்டோர் பண்றார். அந்த காரியத்தில் யார் வர்றாரா? எல்லா சத்துருக்களையும் வந்துட்டு இவரு கால் கிட போடுற வேலை கூட என்னவா அது கூட இன்க்ளூட் ஆயிடும் இல்லைங்களா? அதனால என்ன காரியங்கள் யோசனை பண்ணுங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டா? தேவனா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? அப்ப இஸ்ரேல் திரும்பி எப்பதான் சேர்த்துறாருனா இயேசு கிறிஸ்தன் ரெண்டாவது வரிகையில தான் என்ன பண்றாரு அவர் சேர்த்துறாரு இல்லைங்களா? அது சேர்க்கும் போதும் உலகத்துல யாரும் இருக்காரப்பா? எல்லாரும் வந்துட்டு இயேசு கிறிஸ்தனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதப்போ பூலோகத்தில் யாரும் இருக்காரப்பா? அவருடைய சத்துக்கள் இருக்காரு. அவர் சத்துக்கள் நடுவே தான் யாரும் ஆளுக்கை செய்யணும். இப்ப இயேசு கிறிஸ்தோ ஆளுக்கை செய்யணும் இல்லைங்களா? அதனால பாருங்க, இப்ப இந்த இந்த ஒரு காலத்தை பாக்கலாம். பாருங்க இந்த சாட்ல பாருங்க, யூதருடைய காலம் இருக்கும் இல்லைங்களா? இந்த யூதருடைய காலம் எப்பதான் எண்ட் ஆயிடுச்சுன்னா, எப்ப இயேசு கிறிஸ்தோ சிலுவையில அடிச்சுட்டு போட்டாரோ அப்ப என்னாச்சு? இந்த யூதருடைய காலம் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு? அந்த சுவிசேஷ யுகம் என்னாச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த சுவிசேஷ யுகம் எப்பதான் எண்டாவோ அந்த ரோமன்ஸ் 11 சாப்டர்ல படிச்சோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துனே ரெண்டாம் வரைகள் என்ன ஆகணும்? அந்த ஒரு டைம் அந்த டைம் என்ன ஆயிட்டோம்? இப்போ அந்த டைம் முடிச்சிடணும் இல்லைங்களா? இதுக்கு அப்புறமா யாருக்கு தான் ஃபேவர் வரணும்? திரும்பி இஸ்ரேலுக்கு ஃபேவர் வரணும் இல்லைங்களா? அந்த ஃபேவர் வரும் போதும் பூலோகத்தில் எப்படி இருக்க கண்டிஷன்? பூலோகத்தில் சமாதானமான கண்டிஷனே கிடையாது இல்லைங்களா? அதனால நெக்ஸ்ட் ஸ்லைடு பிரதர் இல்லைங்களா? இந்த பீரியட் எப்போதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த யூதருடைய ஒரு ஃபேவர் கொடுத்தா இல்லைங்களா? அந்த பீரியடைய டைம் என்ன? யூதரன் சொல்லும் போது யூதரன் யாரு? யூதரன் யாரும் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜன்கள் இல்லைங்களா? இஸ்ரேல் அனைட்டு யாருக்கு தான் பேர் கொடுத்தார் தேவன்? யாக்கோப்கா பேர் கொடுத்தார் இல்லைங்களா? ஸோ யாக்கோப்கா எவ்வளோ மக்கள்களும் பார்த்தா 12 மக்கள்கள் இல்லைங்களா? அவரு மூலியமாக என்ன ஆயிடுச்சு? ஒரு கோத்திரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போதான் என்ன ஆயிடுச்சு? ஒரு இஸ்ரேல் அஸ் எ நேஷன் பிகன் டு கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைங்களா? அது எப்போதான் பார்க்கும்போது பைபிள்ல இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோத்திரம் ஒரு பேர் கொடுத்தார் இல்லைங்களா? அந்த பேர் எப்போதான் கொடுத்தா தெரியுங்களா? எப்போ கொடுத்தாருன்னா, எப்போ யாக்கோப் மரித்த போனாரோ அந்த டெத் பெட்ல இருந்தாரோ அவர் என்ன பண்றாரோ 12 மக்களுங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன பண்றாரோ? பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு. அந்த பிளெஸிங்ஸ் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு ஒரு கோத்திரமாக என்ன பண்ணாரோ ஒரு பேரோ கொடுத்தாரு. அது படிக்கோ ஆதியாகமம் 49:28
49:28 இவர்கள் எல்லாரும் இஸ்ரேலின் 12 கோத்திரத்தார். இவர் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில்
போட்டுவிடுங்க. இவர் எல்லாம் இஸ்ரேவேலே கோத்திரத்தான் சொல்லிட்டாரு அப்படின்னு இஸ்ரேல கோத்திரம் ஆயிட்டு அங்கே இருந்து தான் என்னாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்தால பார்க்கும் போதோ இந்த சாட் பாருங்க, இப்போ பாருங்க இந்த யூதருடைய கலத்தின் ஃபேவர் எப்போதுமே ஸ்டார்ட் ஆச்சு. பார்க்கும் போதோ யாக்கோபுடைய மரணத்திலிருந்தே என்னாச்சு அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பீரியட் எப்போதான் ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போதோ எப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சு போட்டாரோ அந்த பீரியட் என்னாச்சு. திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் ஜூயிஷ் ஃபேவர். யூதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஃபேவர் எதனா அந்த யாக்கோபுடைய மரணத்திலிருந்தே அந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில சாகர வரைக்கும் இந்த பீரியட் தான் யூதருடைய ஃபேவர். அந்த யூதருடைய டிஸ்ஃபேவர் என்ன வசத்து மூலியமாக என்ன தெரியும்னா எப்போதான் இயேசு கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவ ரெண்டாவது வரைக்கும் வரைக்கும் யூதர்களுக்கு என்ன இல்லையா தேவடைய ஃபேவரே இல்லையனுட்டு இல்லைங்களா. அதனால பிலாத் கேட்கிறாரு ஏன்னா பாவம் ராஜா சாவடிச்சிடலாம் கேட்கும் போது இவர் என்ன சொல்லிட்டாரோ இவருடைய நான் இவர் நம்ம ராஜா கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்போ இயேசு இவர் பிலாத் என்ன பண்ணுவாரா இவருக்கும் இவர் என்ன இவர் ரத்தக்கும் எனக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லைட்டு இவர் கை என்ன பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு. அப்போ யூதர் மக்களுக்கு என்ன சொல்றாரா லெட் இஸ் பிளட் பி அப்பான் அஸ் அண்ட் அவர் சில்ட்ரன் சொல்லிட்டாரு. அப்படியே தேவன் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா இவர் சொன்ன வார்த்தை அப்படியே தேவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இந்த பெனால்டி இயேசு கிறிஸ்து சாவட்டோட பிளட் பெனால்டி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டார். அப்பதான் இஸ்ரேலுடைய டிஸ்ஃபேவர் என்னாச்சு அந்த ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. அதனால அவர் ஃபேவர் எப்பதான் ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த யாக்கோப் எப்பதான் அதை மறுத்து போனாரோ அப்போ வந்து என்னாச்சு அந்த ஒரு ஃபேவரா ஸ்டார்ட் ஆச்சு. இது பைபிள்ல கொடுத்திருக்கிற ஒரு ப்ராஃபசி. அந்த ப்ராஃபசி படிக்கலாம் படிங்கோ ஜெகேரியா 9th சாப்டர்ல இந்த ப்ராஃபசி கொடுத்திருக்காரு. ஜெகேரியா 9th சாப்டர் 9th வர்ஸ் படிங்கோ.
ஜெகேரியா 9 அதிகாரம் 9 வசனம் சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
இதோ உங்க ராஜா பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து அப்பவே ராஜா. உங்க ராஜா உங்க நகரத்துக்கு எப்படி வருவாரா
அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர்.
கழுதை குட்டி மேலே ஏறி வருகிறார். இயேசு கிறிஸ்து முதலாவதுகளே கடைசி டைம்ல எருசலேம் வரும்போது எப்படிதான் வந்தாரா இந்த ப்ராஃபஸி கரெக்டா அங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இல்லைங்களா. கரெக்டாக டைம்ல இயேசு கிறிஸ்து எப்போதான் எருசலேமுக்கு ராஜா மாதிரி என்ட்ரி ஆனாரா அந்த ப்ராஃபஸி கரெக்டாக என்ன அங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால பாருங்க இயேசு கிறிஸ்து அப்பவே இஸ்ரேலுக்கு ராஜா மாதிரி என்ன பண்ணிட்டாரா என்ட்ரி ஆயிட்டாரு. கரெக்டாக அந்த நாள் என்ன ஆச்சு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அந்த நாள் அட்லீஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் இஃப் தே வுட் ஹவ் ஐடென்டிஃபை ஜீசஸ் அஸ் த மசியா தேவன் அவருக்கு என்ன பண்ணிருப்பார் மோஸ்ட்லி ஒரு கிருபை கொடுத்திருப்பார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படிங்கோ லூக் 19 சாப்டர் 41:42 லூக் 19 சாப்டர் வர்ஸ் 41:42
லூக்கா 19 அதிகாரம் 41:42 அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணில் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது.
இப்போது உன் கண்களுக்கு என்ன இருக்கும் சொல்லிட்டாரு. இன்னைக்காரோ அட்லீஸ்ட் உங்க ஐசார ஓபன் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும். ஆனா ஃப்ரம் டுடே இட் இஸ் பிளைண்டட் ஃப்ரம் யூ இட் இஸ் ஹிட் ஃப்ரம் யூ சொல்லிட்டாரு. அப்போதான் இஸ்ரேல் ஜனங்க என்னாச்சு கன்வெர்ட்டே தேவன மூடிட்டாரு இல்லைங்களா. அதனால ஜெகேரியா சொல்றாரு இந்த வார்த்தை படிங்கோ ஜெகேரியா 9 சாப்டர் 12 வர்ஸ் படிங்க சார். ஜெகேரியா 9 சாப்டர் 12 வர்ஸ்
ஜெகேரியா 9 அதிகாரம் 12 வசனம் நம்பிக்கையுடைய சிறகுகளை
நம்பிக்கையில் இருக்கிற
சிறகுகளை
சிறகுகளை
அரணுக்கு திரும்புங்கள்
பாத்தீங்களா. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு அரணுக்கு இஸ்ரேல் ஜனங்களே யார் எடுத்தாலும் திரும்புங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரும்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரும்பலையோ தேவன் என்ன சொல்லிட்டாரு கண்டினியூ பண்ணுங்க
ரெட்டிப்பான நன்மையை தருவேன்
ரெட்டிப்பான நன்மை என்ன பண்ற இன்னைக்குல இருந்து தருவேன்
சொல்லிட்டாரு
இல்லைங்களா. என்ன இது ரெட்டி பண்ணிட்டு அப்புறம் பாக்கலாம். அப்ப தேவன் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்ப தேவன் நெக்ஸ்ட் என்னதான் பண்றாரு அந்த டைம்ல 10th வசனம் படிங்க.
சங்கர 9 அதிகாரம் 10 வசனம் எப்ராயிம் இன்று ரதங்களையும் எருசலேம் இன்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன் Yudha villum illamal pogum. Avar jadigalukku samadhanam kooruvar.
Yaarukku samadhanam koodraara?
Jadigalukku.
Jadigalukku pathingala yappa israelangal reject pannitaara israelangal kena sonda? Aanathukku thirumbavum solitaara ana yappa israelangal thirumbliya devan enna solta theriyala? God shall speak peace unto the heathen. Theriyala vera janangalukku enna pada devana? Samadhanate pesara apojane enna theriyala? யூதருக்கு டிஸ்கவர் ஆரம்பாயிச்சு அப்போ அந்த புறஜாதி ஜனங்களுக்கு என்னாச்சு தேவோட கிருபை வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தேவன் சொல்லிட்டாரா அன்னைக்கு திரும்புகோ இல்லைனா இன்னைக்கு என்ன பண்ணேன் ரெட்டிப்பான நன்மை கொடுக்கன்னு சொல்லிட்டு என்னப்பா இந்த ரெட்டிப்போ இல்லைங்களா? ரெட்டிப்பு என்னன்னு பார்க்கும் போதோ அந்த வார்த்தை வரும் இல்லைங்களா ரெட்டிப்புன்னு. அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா இங்கிலீஷ்ல டபுள் நிட்டு வரும் சரிங்களா? டபுள் இது நெக்ஸ்ட் 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 அந்த வார்த்தை என்னென்ன பார்க்கும்போது டபுள் டபுள் என்னென்ன பார்க்கும்போது ஹீப்ருல என்ன கொடுத்துருக்கானா 4932 ஸ்டாங்ஸ்ல அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னா மிஸ்னேனிட்டி. மிஸ்னேன் என்னன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் டபுள் லைக் ட்வைஸ் ஆஸ் மச் சிம்பிளாக நம்முடைய வார்த்தையை சொல்லும் போது எப்படியானா இஸ்ரேல் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லைங்களா வைஸ் வர்சா அனிட்டி. வைஸ் வர்சா என்ன தெரியுங்களா எப்படி இருக்குதோ அதே போல இன்னொரு டூப்ளிகேட் அதே டைம் ஸ்பேனோ அதே போல ரிவர்ஸ்ல இன்னொரு வருது என்ன சொல்றதா வைஸ் வர்சாட்டி. அப்ப தேவர் என்ன சொல்லிட்டாரு இஸ்ரேலுக்கு நீங்க வரைட்டு என்னுடைய பேச்சு கேட்காதனாலே இன்னைக்கு நான் சொல்றேன் வெரி டே ஜீசஸ் என்டர் ஜெருசலம் சேம் டே திஸ் ப்ராஃபசி வாஸ் ஃபுல்ஃபில்ட். இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க என்ன பண்ற உங்களுக்கு என்னன்னா ரெட்டிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா இன்னைக்கு ரெட்டிப்பான்னு சொல்லும் போதோ யூதர்களுக்கு ஒரு டைம் என்ன பண்ண தேவனா கிருபை காமிச்சார். யூதருடைய காலத்துல ஒரு கிருபை கொடுத்தார் எந்த டைம் இந்த யாக்கோபுடைய மரணத்துல இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையா இருக்கிறவருக்கும் ஒரு டைம் என்ன பண்ற ஒரு கிருபை டைம் கொடுத்தாரு. தேவன் என்ன சொல்றானா ஜெக்கரியா மூலமாக இன்னைக்கே நான் சொல்றேன் ஐ ஷால் ரெண்டர் அண்ட் யூ டபுள். ரெட்டிப்பான நன்மை கிடையாது ஆக்சுவலி ரெட்டிப்பான நன்மை வந்துட்டு அது ராங் டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சிலுவையில போடுறதுக்கே தேவன் ரெட்டிப்பான நன்மை கொடுப்பாரா? நீ நல்ல வேலை செய்யீங்கோ அவங்க நன்மை நல்லா இது பிளெஸிங்ஸ் கொடுறேன்னு சொல்லிட்டாரா? ரெட்டிப்பானா டபுள் டபுள் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுங்களா? இவ்வளோ எவ்வளோ கிருபை காமிச்சனோ அதே பீரியட் என்ன பண்றேன் உங்களுக்கு எனக்கு கோபத்தை என்ன பண்றேன் காமிச்சிடறேன்னு சொல்லிட்டாரு. நீ அந்த ரெட்டிப்பானா டபுள் சொல்லும் போதோ டைம் ஆஃப் ஜூவிஷ் டிஸ்ஃபேவர் இந்த டைம் எப்போ நின்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கும் போதோ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவை மேலே எந்த டைம்ல தான் மடிச்சார் 33 AD என்ன பண்ணாரா இயேசு கிறிஸ்து சிலுவையில மடிச்சார் இல்லைங்களா? அப்படியேனா இந்த பீரியட் என்ன யாக்கோ மறித்த ஒரு டைம்லேருந்து அந்த 33 AD வரைக்கும் இருக்கிற ஒரு பீரியட் என்ன இது பீரியட் எப்படி தான் கால்குலேட் பண்ணோம் இது எப்படி தான் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு நல்லா தெரியும் பைபிள் குரானாலஜி சரிங்களா. பிரதர் ரசல் ரெண்டாவது வால்யூம்ல சொல்லியிருக்கிற ஒரு குரானாலஜி பார்க்கறோம் பார்த்தா அந்த டைம் பீரியட் என்ன பண்ணலாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இல்லைங்களா. அதனால பிரதர் ரசல் கொடுத்துருக்க செகண்ட் வால்யூம்ல எவ்வளோ இருக்க தெரியுங்களா இஸ்ரேல் நெக்ஸ்ட் பாருங்க பிரதர் ரசல் கொடுத்துருக்க ஒரு குரானாலஜியில் செகண்ட் வால்யூம்ல கொடுத்துருக்க குரானாலஜியில் டோட்டலாக பார்க்கும்போது 8 டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த 8 டிவிஷன்ஸ்ல முதலாவது டிவிஷன் என்ன பார்க்கும்போது அந்த ஒரு ஆதாம்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாள்ல ஜலப்புல வரும் வரைக்கும் 1656 வர்ணங்கள் இல்லைங்களா. ஃப்ரம் த கிரியேஷன் ஆஃப் ஆடம் டில் த ஃபிளட் இட் இஸ் 1656 இயர்ஸ். இதுதான் முதலாவது பீரியட். ரெண்டாவது பீரியட் என்ன பார்க்கும்போது அந்த ஒரு ஜலப்பிரளயத்தில தேவன் அப்ராம் இடத்துல உடம்பிடிக்கை செய்தார் இல்லைங்களா. அப்படின்னா அவர் தகப்பன் தகப்பனாக இருக்க தேரா அவர் மறிக்கும் போதோ எவ்வளோ வருணங்கள்னு பார்க்கும்போதோ 427 இயர்ஸ். இதுக்கப்புறமா மூணாவது பாகம் எதுவும் பார்க்கும்போதோ த கவனன்ட் வித் அப்ரஹாம் டில் த லா தேவன் அப்ராம் இடத்துல உடம்பிக்கை செய்தார் இல்லைங்களா. அங்கேருந்து இஸ்ரேலுக்கு ஞாபகம்லாம் கொடுத்தார் இல்லைங்களா. அந்த பீரியட் எவ்வளோன்னு பார்க்கும்போதோ 430 வர்ணங்கள். இதுக்கப்புறமா இஸ்ரேல் என்ன பண்றாரா எகிப்து விட்டு வெளியில வந்தார். அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறமா 40 வண்ணங்கள் எங்க இருந்தாரு வானத்துல இருந்தாரு இல்லைங்களா வனாந்தரத்துல இருந்தாரு. அப்புறமா 6 இயர்ஸ் என்ன பண்றாரு அந்த லேண்ட்னா கான்கர் பண்ணாரு. டோட்டல் எவ்வளவு ஆச்சு 46 இயர்ஸ். இதுக்கப்புறமா தேவன் என்ன பண்ணாருன்னா நியாயாதிபதிகள் என்ன பண்ணாரு தேவனா கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த நியாயாதிபதிகள் டைம் எவ்வளோ 400 ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு மிக்க எல்லா பேர் என்ன சொல்றீங்க 350 சொல்றீங்களா. நியாயாதிபதிகள் காலம் எவ்வளோ 450 வருடங்கள். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இல்லைங்களா. அது வேணுமேனா பாருங்க அது அப்போஸ்தலர் 13:20 சொல்றாரு. அது மட்டுமில்லை அந்த நியாயாதிபதி புஸ்தகத்துக்களே ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. அந்த லிஸ்ட்ல கால்குலேட் பண்ணா கரெக்டாக எவ்வளோ வரும் தெரியுங்களா 450 இயர்ஸ் வரும். அதுல எந்த என்ன இல்லையா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சில பேர் சொல்லலாம் இல்ல பிரதர் 1 Kings 6:1 பிரகாரம் பார்க்கும்போது அந்த ஒரு நியாயாதிபதி காலம் பண்ணிட்டு ஏன்னா 350 பண்ணிட்டு இல்லைங்களா. ஆக்சுவலி வாங்கிட்டு அதை 350 வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்றால் நியாயாதிபதிக்கு புஸ்தகத்துல என்ன இருக்கும் ஒரு 450 இயர்ஸ் உடைய ஒரு கிளியர் கால்குலேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இங்கே 450 கொடுத்திருக்கும் போதோ எப்படி அந்த ஒரு வசத்து மூலியமாக 350 கன்க்ளூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். கரெக்டாக வர்றதுக்கே கண்டிப்பானே இல்லை அந்த சான்ஸே இல்லை. அது மட்டுமேல அந்த 1 Kings 6:1 வருகிற ஒரு பீரியட் இருக்கும் இல்லைங்களா 480 அது ஆக்சுவலி ஒரிஜினல் பைபிள்ல இல்லை. அதில் பார்க்கும்போது நிறைய ஒரு பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் பாருங்க ஜோசப் தியோபிலோஸ் கிளிமெண்ட் மெக்லின்டாக் பர்ன்ஸ் இவரெல்லாம் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துட்டாருன்னா 1 Kings 6:1 இஸ் ஸ்பியூரியஸ் அது ஒரிஜினல் பைபிள் இல்லாத ஒரு வசனம் ஒரு ஆட் பண்ணிருக்கிற ஒரு வசனம் சொல்லிட்டு அது இதுதான் பிரதர் ரசல் என்ன பண்றாரா 2வது வால்யூம்ல கூட என்ன பண்றாரோ அவர் சொல்றாரு. அதனால அந்த செப்டிகன் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறீங்களா அந்த செப்டிகன் டிரான்ஸ்லேஷன் அந்த வசனமே இல்லை. அந்த வசனம் இருக்கும் எப்படி இருக்கும் தெரியுங்களா பாருங்க அந்த வசனம் பாருங்க 1 Kings 6:1 ஆனா அதுல எங்க கொடுத்துருக்கானா 3 Kings சொல்றாரு. எப்படின்னா இந்த 1 Samuel 2 Samuel அவர் கொடுத்திருக்க பேர் வந்துட்டு 1 Kings 2 Kings அப்போ 1 Kings புக்ஸ்க்கு கொடுத்திருக்க பேர் 3 Kings 2 Kings 4 Kings பேர் கொடுப்பாரு. எனவே பாருங்க இது என்ன கொடுத்துருக்காரா 480 இயர்ஸ் வருது இல்லைங்க ஆனா அது எங்க கொடுத்துருக்கா தெரியுங்களா நெக்ஸ்ட் ஸ்லைட் அது எங்க கொடுத்துருக்கானா பாருங்க அது 440 கொடுத்திருக்காரு 488 இல்ல அந்த 440 எடுத்தா கூட என்ன வருது இல்ல அந்த நியாயாதிபதி காலம் வந்துட்டு 350 வர்றதுக்கு என்ன இல்ல அந்த சான்ஸ் இல்ல. அதனால என்ன தெரியுங்களா அந்த நியாயாதிபதி காலத்துல என்ன இல்ல எந்த ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. அது மட்டும் இல்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும் மொஃபாத் டிரான்ஸ்லேஷன் இந்த மொஃபாத் டிரான்ஸ்லேஷன்ல அங்க 1 Kings 6:1 வருகிற ஒரு 480 பீரியட் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்காரு. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல போட்டு என்ன கொடுத்திருக்கா தெரியுங்களா ப்ரிஃபஸ்ல அது கமெண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கிற எல்லா வசனம் வந்துட்டு ஸ்பியூரியஸ் இட் இஸ் இன்டர்போலேஷன் கொடுத்திருக்காரு. இல்லையே நம்ம கிளியராக என்ன தெரியும்னா 1 Kings 6:1 வந்துட்டு ஒரிஜினல் பைபிள் என்ன இல்ல இது இல்ல. அதனால இந்த குரோனாலஜியில பிரதர் ரசல் 2nd volume சொல்லிருக்க ஒரு குரோனாலஜியில எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதை பத்தி எதனா ஒரு கேள்வி இருந்தா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு ஒன்று கேளுங்கோ அதை கிளியராக என்ன பண்றோம் கிளாரிஃபை பண்றோம். அது மட்டுமில்ல இதை பத்தி ஒரு கிளியரா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் மோஸ்ட்லி பிரதர் இந்த சில நாட்களில் ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோ வாங்கிட்டு கிளியராக என்ன இருக்கும் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அது வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம் சரிங்களா. நியாயாதிபதிகள் காலத்தில் இருக்கட்டும் அந்த ராஜாவுடைய காலத்தில் இருக்கட்டும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நியாயாதிபதிகள் காலம் எவ்வளவு தான் தெரியுங்களா கரெக்டாக 450 இயர்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பீரியட் ஆஃப் கிங்ஸ் பாருங்க பீரியட் ஆஃப் கிங்ஸ் என்ன வரும் 513 இயர்ஸ். இதுக்கு சில பேர் சொல்லலாம் இல்ல பிரதர் நீங்க வெறும் யூதாவுடைய ராஜாவுடைய கணக்கு எடுத்திருக்கீங்களோ எதுக்காக இஸ்ரேலுடைய ராஜாவுடைய கணக்கு எடுக்கலன்னு இல்லைங்களா. அப்போ இஸ்ரேலுடைய ராஜத்தின் கணக்கு அப்புறமா யூதாவுடைய ராஜத்தின் கணக்கு அந்த சிங்கனைஸ் பண்ணும் அந்த ஒத்து பார்க்கணும் அது ஒத்து பார்க்கும்போது தான் கரெக்டாக வரும்ட்டு சில பேர் சொல்லலாம். ஆக்சுவலி அந்த ஒத்து பார்க்கறது தேவையில்லை. ஏனென்றால் பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லிட்டா தெரியுங்களா தேவன் எந்த ட்ரைப் செலக்ட் பண்ணாரனா அந்த கிங்ஸ் ஆஃப் ஜூடா தான் தேவன் என்ன பண்ணாரா செலக்ட் பண்ணார தவிர கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன பண்ணல தேவனா செலக்ட் பண்ணல. அதனால பாருங்க தேவன் வந்து சோலோமோனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தாருங்களா அந்த ராஜ்யத்தை கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் மேல கொடுத்தார். என்ன கண்டிஷன் அது படிங்க 1 Kings 11:1
11:11
11th chapter 13th verse படிங்க
ஒன்றாஜக்கள் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார்.
பாத்தீங்களா, ஒரு கோத்திரத்தை என்ன பண்ற, உன் குமாரனுக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு. அப்ப தேவன் எந்த ட்ரைப் தான் செலக்ட் பண்ண பார்க்கும் போதோ, யூதாவுடைய ராஜ்யங்கள் தான் என்ன பண்ண தேவனா செலக்ட் பண்ண அப்படி இருக்கும் போதோ, எந்த கணக்கு எடுக்கணும்னா யூதாவுடைய ராஜ்யத்தின் கணக்கு தான் என்ன பண்ணுவாங்க எடுக்க தவிர, இஸ்ரேல் ராஜ்யத்தின் கணக்குல எடுக்கிறதுக்கே தேவையில்லை. அது மட்டுமே இல்ல, இதுக்கு இஸ்ரேலுடைய ராஜ்யத்துக்கும் அப்புறமா யூதாவுடைய ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணா யூதாவுடைய ராஜ்யத்தின் கணக்குகளுக்கு டபுள் ப்ரூஃப் இருக்கும் பைபிள்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் இல்லைங்களா, எதனா ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா எவ்வளவு சாட்சிகள் தேவை,
ரெண்டு மூணு,
ரெண்டு இல்லைனாக்கா மூணு சாட்சிகள் தேவைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. இதுக்கு ரெண்டு சாட்சிகள் இருக்கும் இல்லைங்களா. அந்த பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா சொல்லிட்டு புக்ஸ் ஆஃப் கிங்ஸ்ல கூட ரெக்கார்டு இருக்கும், புக்ஸ் ஆஃப் கிரானிக்கல்ஸ்ல கூட என்ன இருக்கும் ரெக்கார்டு இருக்கும், ரெண்டு புக் புஸ்தகத்துல ரெக்கார்டு இருக்கும். ஆனா இஸ்ரேலுடைய ராஜத்தின் கணக்கு பார்க்கும் போதோ அது எங்கதான் இருக்கும் தெரியுங்களா, அது மாதிரி புக்ஸ் ஆஃப் கிங்ஸ்ல தான் இருக்கும், அது புக்ஸ் ஆஃப் கிரானிக்கல்ஸ் என்ன இல்ல அது இல்ல. அது மட்டுமேலே இயேசு கிறிஸ்துவோட வம்சாவளி கொடுத்துருக்கா இல்லைங்களா, அந்த மேத்யூ அப்புறமா லூக்ல, அது பூர்த்தி நீங்க கணக்கு எடுத்தா எங்க வரும் தெரியுங்களா, எல்லா யூதாவுடைய ராஜத்தின் கணக்கு தான் வரும். அதனால எந்த ஒரு ராஜத்தின் கணக்கு தான் எடுக்கணும்னா யூதாவுடைய ராஜத்தின் கணக்கு தான் என்ன பண்ணணும் எடுக்கணும் தவிர, இஸ்ரேலுடைய ராஜத்தின் கணக்கு எடுத்துட்டு அது வந்துட்டு யூதாவுடைய ராஜத்தின் கணக்கோட என்ன பண்ணும் ஒத்து பாக்குறதுக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்ல, தேவன் ஒரு முக்கியமான ப்ராஃபஸி சொல்லிட்டார். பாருங்க, இஸ்ரேல்ல ஒரு ராஜா இருந்தார், இஸ்ரேலின் கடைசி ராஜா ஓசியா, அப்படியே யூதாவுடைய கடைசி ராஜா வந்து ஜெதிக்கியா. இவருக்கு தேவன் வந்து ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு, யார் மூலியமாக, எசேக்கியேல் மூலியமாக. அந்த ப்ராஃபஸி படிங்கோ, எசேக்கியேல் 21:26 படிங்கோ, எசேக்கியேல் 21st chapter 26 verse படிங்கோ.
எசேக்கியேல் 21:25 இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது, பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு.
பாருங்க, பாகையை கலட்டு அப்புறமா கிரீடத்தை என்ன பண்ணுங்க எடுத்து போட சொல்லிட்டார். அதுக்கு யாரு சொல்றார், இஸ்ரேலுடைய ராஜா ஜெடிகே சொல்றாரு. எதுக்காக இஸ்ரேலுடைய கடைசி ராஜா ஓசேக்கு இந்த வார்த்தை சொல்ல, ஏனென்றால் தேவனுடைய கிங்ஷிப் எங்கதான் ரெக்கக்னைஸ் ஆகின்றதுனா இட் வாஸ் இன் த கிங்ஸ் ஆஃப் ஜூடா. அப்ப தேவனே சொல்றாரு, நான் யூதாவுடைய ராஜத்தை நான் செலக்ட் பண்ணிருக்கேன்னா இல்ல தேவனே, நாங்க என்ன பண்ணோம் இந்த ராஜத்தின் கணக்கு இந்த ராஜத்தின் கணக்கு என்ன பண்ணோம் ரெண்டோ ரெண்டோ மேட்ச் ஆனவன் சொன்னா எப்படி, அப்ப தேவனுக்கு நாங்க கத்து கொடுத்த மாதிரி இல்லைங்களா. அப்ப தேவனே என்ன சொல்லிட்டாரா, யூதாவுடைய ராஜத்தின் கணக்கு என்ன பண்ணோம் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதோ தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவாங்க கேட்கணும். அது மட்டுமேலே இந்த ராஜகளுக்கு இந்த காலக்கணக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் இருக்கும் என்ன தெரியுங்களா, எசேக்கியேல் 4th chapter ஒரு ப்ராஃபஸி கொடுத்திருக்காரு, 394 பத்தி ஒரு ப்ராஃபஸி கொடுத்திருக்காரு. எசேக்கியேலுக்கு என்ன சொல்றாரு, ஒரு 394 ஒரு பக்கத்துல சாயந்தரம் என்ன பண்ணுங்க நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் போது சில ஒரு காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை இல்லைங்களா, ரொம்ப நேரம் ஆகிருந்தனால அதெல்லாம் நாங்க டீட்டெயிலா போறது வேண்டாம். ஆனா இதுல என்ன சொல்றாருனா 5வது வசனத்துல என்ன சொல்றாரு, முக்கியமாக ஒரு நாள் பத்தி சொல்றாரு. இந்த 394 என்ன சொல்லும் போதும் இஸ்ரேலுடைய அக்கிரமத்தின் நாட்கள் சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த இஸ்ரேலுடைய அக்கிரமத்தின் நாட்கள் எப்போதுமே தேவன் கணக்கெடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு பார்க்கும் போதோ, எப்போ சோலமன் மறிச்சாரோ அப்போதுலே இஸ்ரேலுடைய அக்கிரமத்தின் நாட்கள்ல கவுண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டார் தேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால பாருங்கோ, அந்த முதல் 3 ராஜாக்கள் தாவீதும் சவுலும் தாவீதும் சோலமன் தரீங்களா, இவருடைய 3 ராஜாக்களுடைய டோட்டல் கணக்கெடுத்தா 120 வருஷம் வரும். அப்புறமா இஸ்ரேலுடைய அக்கிரமத்தின் நாட்கள் 390 நாட்கள் சேர்ந்து, அப்புறம் கடைசி 3 வருஷங்கள் அந்த பாபிலோன் ராஜா நெபுகாத்நேசர் வந்து இஸ்ரேலுக்கு முற்றுகை போடுறார். இந்த கம்ப்ளீட் டோட்டல் கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும், கரெக்டாக 513 இயர்ஸ் வரும். இதுதான் 513 இயர்ஸ் பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா. அதனால இந்த ராஜாத்தின் ஒரு காலத்துல கணக்குல என்ன இல்ல அந்த இதுல கூட என்ன வரும் மிஸ்டேக் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பீரியட் ஆஃப் டெசலேஷன் இல்லைங்களா. அப்ப தேவன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்க ஒரு தண்டனை இல்லைங்களா, எவ்வளோ 70 வருஷங்கள் அந்த பூமியை ஓய்வு எடுக்கணும்னுட்டு தேவன் என்ன பண்ணாரா, 70 இயர்ஸ் லேண்டு என்ன பண்ணாரா டெசலேட் பண்ணார் இல்லைங்களா. எதுக்காக 70 இயர்ஸ் தேவன் கொடுத்தாரு பார்க்கும் போதோ, தேவன் 70 ஜூப்ளிகள் என்ன பண்ணார் ஆக்சுவலி இஸ்ரேலுக்கு அப்பான் பண்ணிட்டு இருந்தார். ஆனா இஸ்ரேலுக்கு அந்த 70 ஜூப்ளி எப்போ செலிப்ரேட் பண்ணலையோ அதுக்காக தேவன் என்ன பண்ணாரா 70 இயர்ஸ் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. எப்படி, இப்ப இஸ்ரேலுக்கு 40 நாள்கள் அந்த ஒரு ஓய்வு பார்க்கறதுக்கே அனுப்பினார் அந்த கனான் தேசத்துக்கு. ஆனா அந்த கனான் தேசத்துக்கு உள்ளே போகும் போதோ இவர் என்ன பண்ணிட்டாரா, தேவன் எடுத்தலையே ஒரு தவறான ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு இல்லைங்களா, அதுக்காக தேவனை எவ்வளவு வருஷங்கள் தண்டித்தாரா? 40 டேஸ் 40 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அப்படியே தேவன் வந்து 70 ஜூபிலீஸ்கள் என்ன பண்ணார், இஸ்ரேலுக்கு அப்பாயிண்ட் பண்ணார். ஆனா எப்ப இவர் அந்த இதை செலிப்ரேட் பண்ணலையோ கரெக்டாக 70 இயர்ஸ் கரெக்டாக என்ன பண்ணார், தேவனா பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு இல்லைங்களா. அதனாலே பாருங்க நெக்ஸ்ட் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்டிலிருந்து கிபி 1 வரைக்கும் எவ்வளவு கிபி 1 வரைக்கும் எவ்வளவு வருஷங்கள், 4128 இயர்ஸ் இல்லைங்களா. அங்கிருந்து 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, மரித்து போனார் இல்லைங்களா. சோ அதனால இதுல நமக்கு எந்த பேர் தேவை இப்போ, அந்த யூதோடைய ஃபேவர் எப்பட ஆரம்பிச்சு, யாக்கோபுடைய மரணத்துல இல்லைங்களா. அப்ப நமக்கு இதுல எவ்வளவு வெயிட், அது எவ்வளவு பேர் தான் வேணும்னா பாருங்க, யாக்கோபுல அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் க்ரூசிஃபிக்ஷன் இந்த பீரியட் தான் தேவை. சரி, யாக்கோபு எந்த பீரியட்ல வரா பார்க்கும் போதும், நெக்ஸ்ட் ஸ்லைட், யாக்கோபு எந்த பீரியட்ல வரானா, வெயிட் யாக்கோபு எந்த பீரியட்ல வரானா, அந்த அப்ராம்க்கு தான் தேவன் உடம்புக்கு சேர்ந்தார் இல்லைங்களா. அந்த டைம்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருங்களா, அந்த ஒரு டோட்டல் பீரியட் எவ்வளோ 430 இயர்ஸ். ஸோ யாக்கோபு எங்க தான் வரணும், இந்த பீரியடுக்குள்ள தான் வரணும் இல்லைங்களா, அப்ராம் ஈசா யாக்கோப் இல்லைங்களா. ஸோ அப்படியேனா இந்த பீரியட்ல யாக்கோபுடைய பீரியட் என்ன இல்லைங்களா, யாக்கோப்லேருந்து நியாயப்பிரமாணத்தின் பீரியட் என்ன, இந்த பீரியட் கால்குலேட் பண்ணோம்னா இதுக்கும் முன்னாடி இருக்கிற பீரியட் அப்ராம்லேருந்து யாக்கோப்க்கு எவ்வளோ வருஷங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் கால்குலேட் பண்ணோம். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கும் போதும், தேவன் ஃபர்ஸ்ட் அப்ராம் என்ன பண்ணாரா, செலக்ட் பண்ணார் இல்லைங்களா. அப்ராம் செலக்ட் பண்ணும் போது அப்ராம்க்கு எவ்வளோ வயசு, அப்ராம்க்கு 75 இயர்ஸ் இல்லைங்களா. அப்போ ஈசாக் பொறுக்கிறார், ஈசாக் பொறுக்கும் போது அப்ராம்க்கு எவ்வளோ வயசு, 100 இயர்ஸ். ஸோ அவ்வளோனா எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, 25 இயர்ஸ் இல்லைங்களா. அதனால பாருங்க ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் பாருங்க, அப்ராம்லேருந்து ஈசாக் வருகிற வரைக்கும் 25 வருஷங்கள். இது வேணும்னா வசனம் இருக்கோ, நீங்க எழுதுக்கோங்க, இப்போ டைம் ஆச்சு இல்லைங்களா. ஜெனிசிஸ் 12:4 அண்ட் ஜெனிசிஸ் 21:5. ஸோ அப்ராம்க்கு எவ்வளோ வருஷங்கள், 100 இயர்ஸ் இருக்கும் போது அதனாலே எவ்வளோ 25 இயர்ஸ் இல்லைங்களா. அப்படியே நெக்ஸ்ட் ஈசாக்லேருந்து யாக்கோபுக்கும் எவ்வளோ பீரியட் இல்லைங்களா. அப்போ அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆதியாகமம் 25:26 படிங்க, ஜெனிசிஸ் 25:26
25:26 பின்பு அவன் சகோதரன் தன் கையினால ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் ஈசாக்கு 60 வயதாயிருந்தான்
பாத்தீங்களா. அப்ப ஈசாக்கு எவ்வளவு வயசா, 60 வயசு பாருங்க, ஈசாக்கு 60 வயசாக இருக்கும் போது யாரும் பிறக்கிறாரா, யாக்கோபு பிறக்கிறார். எவ்வளவு வருஷங்கள், 60 இல்லைங்களா. இதுக்கப்புறமா என்னங்க, யாக்கோபு எவ்வளவு வருஷங்கள் இருந்தாரு கால்குலேட் பண்ணலாம். அது எங்க கொடுத்துருக்கானா ஆதியாகமம் 47:28 பிடிங்க, ஜெனிசிஸ் 47:28
ஆதியாகமம் 47:28 யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம்.
147 வருஷங்கள். அப்படியேனா நமக்கு கணக்கு வந்துச்சு பாருங்க, அப்ராம் இடத்துல தேவன் உடம்புக்கு சேர்ந்த ஒரு டைம் நீங்க யாக்கோபு மறித்து போனாருங்களா, அந்த ஒரு பீரியட் வரைக்கும் எவ்வளவு தெரியுங்களா, டோட்டலா எவ்வளவுன்னு பார்க்கும் போது 232 இயர்ஸ். அப்படியேனா இந்த பீரியட் எவ்வளோ, 232 வருஷங்கள். இந்த ஒரு 232 வருஷங்கள்னா இந்த 430 மைனஸ் பண்ணா நமக்கு வருகிற பீரியட் என்ன தெரியுங்களா, அதுதான் 198 இயர்ஸ். So Yaakov ninde deva nyayapramanathai koduthaaringa apdina israelangal egyptinde velile vandaringa andha period evlavana paakumbodhu 198 years ipo next na kai vekkala next slide paranga ya israelangal kirube koduthaaringa total period evlo paranga Yaakov ninde nyayapramanathai koduthaaringa adu vandu 198 years இதுக்கு அப்புறமா இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தில் இருந்தார் அப்புறமா அந்த ப்ராமிஸ் லேண்டை கான்கர் பண்ணா இது எவ்வளோ 46 இயர்ஸ் இதுக்கு அப்புறமா நியாயத்திற்கெல்லாம் கொடுத்தார் அது எவ்வளோ 450 இயர்ஸ் அதுக்கப்புறமா ராஜகள்லாம் கொடுத்தார் இது எவ்வளோ வருஷங்கள் 530 இயர்ஸ் அப்போ 70 இயர்ஸ் டிசோலேஷன் இதுக்கப்புறமா கிபி 1 வரைக்கும் 536 இயர்ஸ் அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து சிலுவை போட்டாருங்களா அது எப்பனா 32 AD ஏப்ரல் அப்படியே 32 AD ஏப்ரல் சொல்லும்போது 33 AD சொல்லலாம் டோட்டல் கரெக்டாக எல்லாம் எடுத்த எவ்வளோ வருதுங்களா 1845 இயர்ஸ் இதுதான் இஸ்ரேலுக்கு தேவன் கிருபை கொடுத்த ஒரு டைம் எவ்வளோ 1845 இயர்ஸ் தட் இஸ் அ பீரியட் ஆஃப் ஜூஇஷ் ஃபேவர் இல்லைங்களா இஸ்ரேல் ரைட் அதனால பாருங்க யூதருடைய காலத்தின் டைம் எவ்வளோ பார்க்கும்போது 1845 வருஷங்கள் இல்லைங்களா அப்போ ஜெக்கரியா மூலமா தேவன் என்ன சொல்லிட்டாரோ இன்னைக்கே நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் நான் ரெட்டிப்பான கண்ணே இல்லைங்களா ரெட்டிப்பு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை மேல் அடிச்சு போட்டாரா அப்போ இருந்த இஸ்ரேலுடைய டபுள் என்ன ஆச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால இயேசு கிறிஸ்து சிலுவை மறுத்தவரோ வருணம் எவ்வளோன்னு பார்க்கும்போது கிபி 33 கிபி 33 இந்த 1845 இயர்ஸ் ஜூயிஷ் டபுள் போட்டா எங்க வரும் எந்த வருஷத்துக்கு வரும் 1878 வரும் பாருங்க கரெக்டாக அப்போ என்ன ஆயிடுச்சுனா இது அதுதான் பட் அதுதான் என்ன தெரியுங்களா தட் இஸ் த எண்ட் ஆஃப் ஜூயிஷ் டிஸ்ஃபேவர் யூதர்களுக்கு எவ்வளோ ஃபேவர் கொடுத்தாரோ அப்படியே அதே டைம் அவ்வளோ டைம் என்ன கொடுத்தா தெரியுங்களா யூதர்களுக்கு தேவனுடைய டிஸ்ஃபேவர் கூட என்ன பண்ணாரா தேவனா கொடுத்தாரு இல்லைங்களா அது எவ்வளோ டைம்னு பார்க்கும்போது 1845 இயர்ஸ் இல்லைங்களா 1845 இயர்ஸ் ஜூயிஷ்க்கு பீப்புளுக்கு ஃபேவர் கொடுத்தார் அப்படியே 1845 வருணங்கள் இஸ்ரேலர்களுக்கு என்ன கொடுத்தா தெரியுங்களா தேவனுடைய டிஸ்ஃபேவர் என்ன பண்ணுறா தேவனா கூட்டிட்டார் இல்லைங்களா அதனால இந்த ஃபேவர் எப்போதான் எண்டாச்சுன்னு பார்க்கும்போதோ 1878 கரெக்டாக என்னாச்சு எண்டாச்சு இல்லைங்களா சரி 1878 என்னாச்சு இஸ்ரேல் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் என்னாச்சு தெரியுங்களா ஃபஸ்ட் ரெயின்ஸ் இல்லைங்களா அங்கே வரைக்கும் 1878 வரைக்கும் மழையே இல்லை இஸ்ரேலே ஆனால் கரெக்டாக 1878 ஃபஸ்ட் டைம் இஸ்ரேல் என்னாச்சு தெரியுங்களா மழை பெறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா இது வந்துட்டு பைபிளில் கொடுத்துருக்க ப்ராஃபஸியுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அது படிங்க வேணும்னா ஜோயல் செகண்ட் சாப்டர் ஜோயல் செகண்ட் சாப்டர் 23rd வர்ஸ்
இரண்டாம் அதிகாரம் 23rd வசனம் சியோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிழ்ந்து பலி கூறுங்கள் அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார்
பாத்தீங்களா முன்மாரியும் பின்மாரியும் என்ன பண்றேன் கொடுக்குறேன் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சு கண்டினியூ பண்ணுங்க அப்படியே
கலங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்டித்த வருஷங்களில் விலையை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்
பாத்தீங்களா தேவன் ரேன்ஸ் கொடுக்கறதுனால இஸ்ரேலுக்கு என்ன பிளெஸிங்ஸ்னா நல்ல கல்டிவேஷன் என்ன ஆச்சு டெவலப் ஆச்சு அதனால இன்னைக்கு பார்க்கும் போது இஸ்ரேல் இஸ் கிரேட்டர் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லைங்களா அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அவ்வளோ லெவலுக்கு என்ன பண்ணிட்டார் தேவனா பிளஸ் பண்ணிட்டார் இந்த ஃபேவர் எப்போதான் ஆரம்பிச்சிச்சு என பார்க்கும் போது 1878 இல்லைங்களா அது மட்டுமேல 1878 ஒரு முக்கியமான ஆள் பிறந்தார் ஹிஸ்ட்ரியில யார் 1878 உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் பிறந்தார் உலகத்தை சேஞ்ச் பண்ணிட்டார் யார் அந்த ஆள் பாருங்க டேட் ஆஃப் பர்த் கூட கொடுத்துருக்கேன் 14th March 1879 யார் பிறந்தார் யார் தெரியல அவரா பாருங்க எப்படி இருக்கா தாத்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இல்லைங்களா இவருக்கு வந்துட்டு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா, ஆனா என்ன பண்ணல இவரு அந்த வாய்ப்பா அக்செப்ட் பண்ணல. அது மட்டுமேலே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஹிட்லர் வந்துட்டு யுரேனியம் என்ரிச் பண்ணலான்னு யுரேனியம் கேதர் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணார். ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணல தெரியுங்களா, இவர் யூதாக இருக்கிறதுனாலே அது வந்துட்டு ஹிட்லர் கையில விழுந்ததுக்கு என்ன பண்ணல அவர் அந்த வாய்ப்பை கொடுக்கல. அதனால ரொம்ப இது என்ன பண்றாரு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார் அந்த காலத்துல. அது மட்டுமேலே 1878 இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கலை இருந்துச்சு என்ன தெரியுங்களா, ஆல்பர்ட் சொன்னாருங்களா ஃபர்ஸ்ட் ஜூயிஷ் செட்டில்மெண்ட் பெட்டாட்டிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜூயிஷ் செட்டில்மெண்ட் என்னாச்சு அப்போதான் என்னாச்சு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு பாருங்க. எப்போ கரெக்டாக 1878 சில யூதர்கள் வந்து அந்த பாலஸ்தீன லேண்டுக்கு வாங்கிட்டு அதுக்கு என்ன பண்ணாரா அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணாரு ஸ்டார்ட் பண்ணாரு அது எப்போனா 1878. இது கூட பைபிள் ப்ராஃபஸி தான். பெட்டாட்டிக்கு அந்த வார்த்தையோட மீனிங் என்ன தெரியுங்களா, டோர் ஆஃப் ஹோப் அனிட்டி. இந்த டோர் ஆஃப் ஹோப் பண்ணிட்டு பைபிளே கொடுத்துருக்க ஒரு ப்ராஃபஸி அது படிங்கோ. ஓசியா செகண்ட் சாப்டர் 15th வர்ஸ். ஓசியா செகண்ட் சாப்டர் 15th வர்ஸ்.
ஓசியா 2:15. அவரிடத்திலிருந்து அவர்களுக்கு அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக
நம்பிக்கையின் வாசங்களாக
ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன்
சொல்லிட்டாரா. ஓகேனா இங்கிலீஷ் என்ன சொல்றாருன்னா அண்ட் தி வேலி ஆஃப் அக்கார் ஃபார் எ டோர் ஆஃப் ஹோப் சொல்லிட்டார். ஐ ஷால் கிவ் தம் வேலி ஆஃப் அக்கார் ஃபார் எ டோர் ஆஃப் ஹோப் சொல்லிட்டாரு. அந்த டோர் ஆஃப் ஹோப் எப்படி ஓபன் பண்ணா கரெக்டாக 1878 என்ன பண்ணாரா தேவனா அந்த கிருபை கொடுக்கறதுக்கு இஸ்ரேலுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. எதுக்காக இந்த கிருபை கொடுத்தா பார்க்கும்போது இஸ்ரேலங்கள் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ராஜ்யங்களிலே முக்கியமான ஸ்தானத்தில் என்ன பண்ணிட்டாரு இவரா எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாரு இல்லைங்களா. அதனால உலகத்தில் இருக்கிற அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள்கள் பார்க்கும்போது ஆலன் பி, லார்டு பிக்கன்சர்ஃபீல்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், யூரி கெகரின், அப்புறம் செயின் வைஸ்மேன், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்தானத்தில் என்ன பண்ணிட்டாரு இவரெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாரு. எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு என்ன பண்ணிட்டா தெரியுங்களா அந்த யூதரோடைய ஒரு பூமி அந்த எருசலேம் போகிற ஒரு ஐடியாவே என்ன பண்ணிட்டாரா இந்த ஜன்களா விட்டுட்டார். அதனால தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா அங்கே படிங்கோ 8th வசனம் படிங்கோ. அதுல ஓசியா செகண்ட் சாப்டர் 8th வசனம் படிங்கோ.
ஓசியா 2:8 தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும்
என்னையும்
கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள்.
அறியாமல் போனாரீங்களா. அப்ப உலகத்தில் இருக்கிற வேறு இடங்கள் இருக்கும் போதும் இஸ்ரேலங்கள் ரொம்ப ரிச் ஆயிட்டாரோ. ஆனா இஸ்ரேலங்கள் என்ன பண்ணிட்டார் தேவனே மறந்துட்டார். அப்ப தேவன் என்ன பண்ண தெரியுங்களா நல்ல அடி கொடுத்தாரு பாருங்க. அது எங்க கொடுத்திருக்காரு பாருங்க அங்கே கொடுத்திருக்காரு 13th வர்ஸ் பண்ணுங்க. 13th வர்ஸ் அப்புறம் 14th வர்ஸ்
13:14 அவள் பாகலுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டைய பட்டங்களினால் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி
எங்க கூப்பிடுறாரா தேவனா வனாந்திரத்துக்கு கூப்பிடுறாங்களா. எல்லா ராஜ்யங்களுக்குள்ள நிறைய ஒரு முக்கியமான ஸ்தானத்துல இருந்தாரு. ஆனா தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா ஒரு வில்டர்னஸ் கண்டிஷனுக்கு எல்லா ஜனங்களும் வந்துட்டு இஸ்ரேலங்களை ஐசோலேட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணாரா கூப்பிட்டு வந்தாரு இல்லைங்களா. அந்த டைம்ல தான் தேவன் ஒரு டோர் ஓபன் பண்றாரா அதான் டோர் ஆஃப் ஹோப் அதான் பெட்டாட்டிக்வா. அந்த பெட்டாட்டிக்வா தேவன் என்ன பண்ணாரா ஓபன் பண்ண எப்போ கரெக்டாக 1878 அந்த கிருபை கொடுத்துட்டு அந்த டோர் ஓபன் பண்ணாருங்க. அப்பதான் ஜூயிஷ் பீப்புள் வந்துட்டு இது எருசலேமுக்குள்ளே வந்து தம்முடைய நகரத்துல அந்த ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணாரா தேவன் ஒரு கிருபை கொடுத்தாரு. அந்த டைம்ல தேவன் என்ன சொல்ற படிங்க 16th வர்ஸ் படிங்க
14 வருஷம் அக்காலத்தில் நீ என்னை இனி பாகலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார்.
அந்த காலத்துல தேவனுக்கு இஸ்ரேலங்களை என்ன கூப்பிடுறாரா
ஈசி ஈசி
இஷியன் கூப்பிடுறாரா பாலியன் என்ன பண்றது இல்லையா கூப்பிடுறது இல்லையா இல்லை இஷியன் என்ன பாலியன் என்ன பாலியன் பார்க்கும்போது மாஸ்டரா இஷியனை பார்க்கும்போது ஹஸ்பண்ட். அப்ப ஃபியூச்சர்ல இஸ்ரேலங்கள் தேவனை என்ன மாதிரி கூப்பிடுறா ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரா. அப்ப இஸ்ரேலங்களுக்கு வந்துட்டு தேவன் ஹஸ்பண்டா படிங்கோ, எரேமியா முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு படிங்கோ. ஜெரேமியா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட்டி செகண்ட் வர்ஸ்.
எரேமியா முப்பத்தோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும்.
என்ன கரெக்டுங்களா? ஹஸ்பண்ட் இல்லைங்களா? அப்போ தேவன் வந்துட்டு இசைங்களுக்கு எப்படி இருக்காரா? ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிறா. ஆனா இந்த பெண் என்ன பண்ணிச்சு? டைவர்ஸ் கொடுத்து போயிட்டாரு இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன பண்றா? அந்த டைவர்ஸ் கொடுத்த பெண்ண திரும்பியே என்ன பண்றா? கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்போ? அதுதான் 1878 அந்த ப்ரொசஷன் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? அப்போ இந்த ஃபியூச்சர்ல என்ன சொல்றாங்க? தே ஷல் கால் மீ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நெக்ஸ்ட் யோசியா செகண்ட் சாப்டர் 18 வர்ஸ் படிங்க. நெக்ஸ்ட்
யோசியா இரண்டாம் அதிகாரம் 18 வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி,
ஒரு உடன்படிக்கை பண்ணி
வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன்.
பாத்தீங்களா? அப்ப தேவன் ஒரு உடன்படிக்கை செய்யறாரா? யார் கூட? காட்டு
காட்டு மிருகங்கள்.
காட்டு மிருகங்கள், அப்புறமா
ஆகாயத்து பறவை,
ஆகாயத்தில் இருக்க பறவைகள் கூட,
பூமியில் ஊறும் பிராணிகள்.
பாத்தீங்களா? பூமியில் இருக்கிற எல்லா பிராணிகள் கூட உடம்புக்கே செய்யறா. அப்ப என்ன பண்றதா? He shall break the war இல்லைங்களா? அப்ப வார்க்கு என்ன பண்றா? தேவன் அப்போ ஸ்டாப் பண்றாரு இல்லைங்களா? இது வந்துட்டு பூலோகத்துல தேவன் எப்படி கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு கொடுத்திருக்கிற ப்ராபசி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாரு? இஸ்ரேலர்களை தேவன் என்ன பண்றாரா? கூட்டு சேர்த்துறாரு. எப்படி? எப்படி? ஒரு ட்ரபிள் மூலியமா தான் என்ன பண்றாரு? இசைங்களே அந்த நாட்டுக்கு கூப்பிட்டு சேர்த்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தேவன்? அதுக்கப்புறமா தான் இஸ்ரேல்ல ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் மூலியமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கூட என்ன பண்றாரா? உடம்புடிக்க பண்ணிக்கிறாரு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்பதான் என்னவோ பீசபிள் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அங்கே ஒரு பூலோகத்துல பீசபிள் கிங்டம் என்ன ஆகுது இல்லை? இஸ்ரேல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுதுல. இப்போ தேவன் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இரண்டாவர்கள் வந்து இஸ்ரேல்ல எல்லா உலகத்துலயும் என்ன பண்ணிருக்காரு? ஸ்லோவாய கேதர் பண்ண இருக்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். ஆனா ஃபியூச்சர் when God shall make a covenant with the beast of the field and the birds of the air, that period has not yet come இல்லைங்களா? அந்த பீரியட் என்ன வரல? இன்னா அந்த பீரியட் இன்னும் வரல. ஆனா என்ன பீரியட்ல இருக்கிறோம்? அந்த ராஜா வந்து ராஜா மாதிரி வந்து அந்த ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம் இல்லைங்களா? அதனால இதுல நம்ம நிறைய ஒரு கேள்வி வரணும். என்ன சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாரா? ஒரு சூஸ் பண்ணார் இல்லைங்களா? இதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணும். எப்படிதான் கேதர் பண்றார்? அந்த ட்ரபிள் மூலியமா தான் என்ன பண்றாரா? கேதர் பண்றாரு. இதெல்லாம் எப்போதான் ஆகும்? இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் தான் ஆகும் இல்லைங்களா? அப்பதான் படிச்சா இல்லைங்களா? ரோமன்ஸ் 11 சாப்டர் 25 இல்லைங்களா? இஸ்ரேல எப்போதான் கேதர் பண்றாரு? ரெண்டாம் வரைக்கும். கரெக்டுங்களா? அப்படியேனா நிறைய கேள்வி வரணும். என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரைகள் ராஜானா? ஓகேங்களா? அப்ப ராஜா மத்திய வந்திருக்கானா? பூலோகத்துல ஏன் இன்னைக்கு வரைக்கும் சமாதானம் இல்லை? அவர் தானே சமாதான பிரபு இல்லைங்களா? இந்த கிங் ஐசாயா 9:6 வராங்களா? கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும் போது பூலோகத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கும். ஏன் பூலோகத்தில் சமாதானம் இல்லையாட்டு இந்த கேள்வி நமக்கு வரணும். கரெக்டுங்களா? இந்த கேள்விக்கு பதில் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரிகள் வரும் போதும் அவர் பூலோகத்தில் ராஜா மாதிரியே வராரு. அதுக்கு நிறைய ப்ரூஃப்கள் இருக்கும். படிங்க அந்த வசனத்தை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்துக்கு போகும் போது என்ன சொல்லிட்டார்? பரலோகத்திலயும் பூலோகத்திலயும் சர்வ அதிகாரம் யாரு கொடுத்திருக்காரு? எனக்கே கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் போது எப்படி போயிட்டாரோ ராஜா மாதிரி போயிட்டார் இல்லைங்களா? சிலுவை மேல ஒரு போர்டு போட்டார். என்ன என்னட்டு? யூதருடைய அப்படியே ராஜா தானே? டவுட்டா நமக்கு? பிலாத்து இந்த கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்கும் போதும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார்? ஆமா நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் வந்துட்டு இந்த டைம் கிடையாது சொல்லிட்டாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜா தான் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வரிகளே ராஜான்னு சொல்லும் போதும் ரெண்டாம் வரிகள் ராஜா இல்லையா? ரெண்டாம் வரிகள் வந்திருக்கானா ராஜா தானே? அதான் டவுட் இருக்குதா? எந்த டவுட் பாருங்க, அவரு ஒரு பேரபிள் சொல்ற பாருங்க. லூக் 19 சாப்டர் 12 வர்ஸ்
லூக்கா 19 அதிகாரம் 12 வசனம்.
பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான்.
ஒரு ராஜா தூரதேசத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு
திரும்பி வரும்படிக்கு
திரும்பி வர அப்புறம் நெக்ஸ்டா
புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராக்கள் திரவியங்கள் கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள்.
15th verse.
அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த
பாத்தீங்களா, ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும் போதும் அப்படியானா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்திருக்கானா அவர் எதுக்குள்ளேதான் இருக்காரு, ராஜா மாதிரி ராஜ்யத்துக்குள்ளேதான் இருக்காரன்ட்டு இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து 2வது அதிகாரம் வரும் போதும் ராஜா மாதிரி வரார், வரும் போதும் ராஜ்யத்தை சேர்த்து என்ன வராதா எடுத்துக்கொண்டு வரார் இல்லைங்களா. இன்னொரு வசனம் படிங்க, Revelation 19:12 படிங்க.
வெளிப்படுத்தல் 19:12. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ தலை மேல் என்ன இருக்குதா, அநேக கிரீடங்கள் இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு தலை இருக்கும் இல்லைங்களா, எதுக்கு எவ்வளவு கிரீடங்கள், எதுக்காக இவ்வளவு கிரீடங்கள் கொடுத்துட்டு தெரியுங்களா. அவர் ராஜா மாதிரி வரும் போது பூலோகத்துல ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணதுல வரும், செய்தியில கிரீட்டம் யார்தான் போட்டாரோ ராஜா தானே போட்டாரோ, அநேக கிரீட்டங்கள் இருக்கணும் என்ன மீனிங் தெரியுங்களா, அநேக வேலைகள் என்ன பண்றாரோ ராஜாத்தின் கிங்ஷிப்ல இருக்கும் போதும் அந்த கிங்குடைய அநேக வேலைகள் என்ன பண்றாரோ இயேசு கிறிஸ்துவ செய்யற காமிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கா, தலைவர் எவ்வளவு கிரீட்டங்கள் இருக்கும், அநேக கிரீட்டங்கள் இருக்கும் சொல்லியிருக்காரு. இன்னும் வசனம் படிங்க, Revelation 14:14 படிங்க.
வெளிப்படுத்தல் 14:14. பின்பு நான் பார்த்த போது இத வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய்
பாத்தீங்களா, யார் கொடுத்து யார் உட்கார்ந்திருக்காரு மேகத்தின் மேல, இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்காரு.
தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும்
பாத்தீங்களா, அவர் தலைவர் என்ன இருக்கும், பொன் கிரீடம் இருக்கும் இல்லைங்களா, பொன் கிரீடம் கிரௌன் இல்லைங்களா, கிங்ஷிப். இயேசு கிறிஸ்து கிங் மாதிரி உட்கார்ந்திருக்காரு இன்னைக்கு இல்லைங்களா. இன்னும் வசனம் படிங்க, Revelation 11:15.
வெளிப்படுத்தல் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின.
பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து 2வது அதிகாரம் வரும் போதும் 7வது தூதன் என்ன பண்றாரா, எக்காலத்தை ஊதினார், இம்மிடியாக உலகத்தின் இருக்கிற எல்லா ராஜ்யங்கள் யாரு டிரான்ஸ்பர் ஆச்சா,
கர்த்தருக்கும்
அப்புறமா
அவருடைய கிறிஸ்துக்கும்.
அவர் கிறிஸ்துவுக்கும், யார் இந்த கர்த்தர், யார் இந்த கிறிஸ்து, கர்த்தரான யார், கர்த்தரான கிறிஸ்துவன யாரு, ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவன யார் சொல்லுங்க, ஜீசஸ். அப்ப கர்த்தரான பிதாவிக தேவனா, சரி ஓகே அப்படியே எடுத்துக்கிட்டா, பிதாவிக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்கள் யாருதோ பிதாவிக தேவன் தான் இல்ல சாத்தான் தான், பிதாவிக தேவன் தான் சாத்தான் தான், பிதாவிக தேவன் தானே, அவர் தானே சாத்தான் கொடுத்திருக்காரோ, சாத்தான் என்ன பண்றாரு, இந்த ஆஃபர் யாரு கொடுப்பாரோ, இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு, முதல் வருகையில வாங்கப்பா நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, என் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அது என்ன பண்றேன் இது ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துருவேன்ட்டு. ஏன் அப்படின்னா மீனிங், இந்த ராஜ்யத்தை தேவன் யாரு கொடுத்திருக்காரோ, சாத்தானு கேள் கொடுத்திருக்கான்ட்டு. இப்ப 2வது அதிகாரம் தேவன் என்ன சொல்றார், அந்த எக்காலத்தை ஊதும் போதோ அந்த ராஜ்யம் ட்ரான்ஸ்பர் ஆச்சா இமேட்டாக, அப்படின்னா கர்த்தரன் சொல்லும் போது யார் தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும், தவிர பிதாவாகிய தேவன் இருக்க சான்ஸே கிடையாது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் வந்துட்டு அவருடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் யாருக்கே கொடுக்கல, சாத்தான் கேள்வி எப்பவுமே கொடுக்கல, எப்பவுமே கொடுக்கல, யோபுடைய புஸ்தகத்தில் நல்லா தெரியும் இல்லைங்களா, கம்ப்ளீட் கண்ட்ரோல் யாருக்கே கொடுக்கல, சில ஒரு கண்ட்ரோல் தான் என்ன பண்ணிருக்காரோ விட்டிருக்கிற தவிர கம்ப்ளீட்டா என்ன பண்ணல அவர் கல்யாணம் கொடுக்கல இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கிரிப்ல வச்சிருக்காரோ. ஆனா 2வது அதிகாரம் என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன டைம் கொடுத்தாரோ முடிஞ்சிச்சு, 6000 சென்ட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே இன்னும் யாருக்கு தான் கொடுங்க, ராஜத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தா, அதனால தம்முடைய கர்த்தருக்கு சொல்லும் போது அவரு தான் இயேசு கிறிஸ்து. நெக்ஸ்ட் யார் வர்றாரா, கிறிஸ்து அன்னு சொல்லிட்டாரு, ஏ இயேசு கிறிஸ்து சொல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க கிறிஸ்து யாரும் சபை பாத்தீங்களா, கரெக்டா யார் ட்ரான்ஸ்பர் ஆச்சு பாருங்க, அதான் Daniel 7 chapter வரீங்களா இல்லைங்களா, பிதாவே தேவன் அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கா, அவர் முன்னாடி யார் வராரா? இயேசு கிறிஸ்து. அப்புறமா அவர் கூட யார் வராரா? சேயின்ஸ் வராரா? அவருக்கு என்ன பண்றாரா? தேவனா அந்த ராஜ்யத்தை கொடுப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டாம் வரைகள் வரும் போதோ ஏழாசிரியர் பூலோகத்துல ஊரடி இருக்கும். ஆனா இருக்கும் போதே அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் யாரு டிரான்ஸ்பர் ஆச்சு? இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய சபை மகிமையில் இருக்கிற சபைக்கு என்ன சொல்லி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அப்ப டிரான்ஸ்பர் ஆயிட்டு உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும்? 15 வர்ஸ் படிங்க. வருது 15 வர்ஸ் படிச்சீங்க இல்லைங்களா? Revelation 11 chapter 17 verse padinga, sorry.
வெளிப்படுத்தல் 11:17. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர்.
என்ன என்ன சொல்லிட்டா திரும்பிடுங்க.
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர்.
ராஜபாரம்
பண்ணுகிறீர்
பண்ணுகிறீர் இங்கிலீஷ் என்ன தெரியுங்களா? Because thou hast taken to thee thy great power and hast reigned. அப்படியே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார்? சேர்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? நாட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர் இல்லைங்களா? ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து எல்லாம் பண்ணிட்டாரா? ரீன் பண்றதுக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கே, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ரெண்டாவர்கள் எங்க உட்கார்ந்து இருக்காரு படிங்க. ரெவலேஷன்ல 3rd chapter 21st verse. Revelation 3:21 படிங்க.
வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல.
அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பு யாரு கொடுப்பாரு? இப்ப படிங்க.
ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும்
இந்த டைம்ல இந்த 7th சர்ச் டைம்ல யார் இம்மிடியட்டா ஜெய கொள்றாரோ இம்மிடியட்டா அந்த ரிவார்டு யாரு கொடுக்குற? அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜாதா? யார் யார் இம்மிட்ட ஓவர் கம் பண்ணி தம் கோர்ஸ் முடிச்சிடுறாரோ அவருக்கெல்லாம் எங்க வாய்ப்பு? அந்த சிங்காசன பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு என்ன இருக்கும்? அந்த வாய்ப்பு இருக்கும். அதனால இவர் தான் கிங். அவருடைய கிங்டம் என்ன ஆயிடுச்சு? அவருடைய பூலோகத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆனா பூலோகத்துல பார்க்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு? பூலோகத்துல சமாதானமே இல்லையே. இந்த கேள்விக்கு என்ன இல்லைங்களா? இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னா, இயேசு கிறிஸ்து வரும் போதோ ஃபர்ஸ்ட் அவருடைய ராஜ்யத்தை எங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஆகாயத்துல ஹெவன்லி ஸ்டேஜ்ல தான் தேவன் அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதுக்கப்புறமா தான் பூலோகத்தில் என்ன பண்றாரு? அவர் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இது எப்படியானா சாத்தான் பாருங்க. சாத்தான் முதலாவது உலகத்துல தன் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணா. எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணா? ஃபர்ஸ்ட் எங்க தான் கண்ட்ரோல் கொண்டு வந்தா? ஆகாயத்துல இல்லைங்களா? அதனால ஆகாயத்தின் பிரபுவும் சொல்லிட்டார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹெவன்ல தான் தன்னுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாரோ பூலோகத்தில் என்ன பண்றாரு? அந்த கண்ட்ரோல எடுத்துக்கொண்டு வந்தாரு இல்லைங்களா? யார் மூலியமாக? விழுந்து போன தூத்தர்கள் மூலியமாக, கரெக்டுங்களா? அதனால முதலாவது உலகத்துல எப்படிதான் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் வானத்துல அப்புறமா பூமியில இல்லைங்களா? இதே போல இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் வரும் போதும் எப்படிதான் ஸ்தாபனை பண்றாரு பார்க்கும் போதும், முதலாவது வந்துட்டு வானத்துல என்ன பண்றாரா? எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ரெண்டாவது வந்துட்டு பூலோகத்துல என்ன பண்றாரா? அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எதுக்காக பார்க்கும் போதும், இயேசு கிறிஸ்து ரெண்டாவது பூலோகத்துல ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா, பூலோகத்துல எந்த ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு தன்னுடைய ராஜ்யத்தை? இஸ்ரேல் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இப்போ இஸ்ரேல் ஆல்ரெடி வந்திருக்காரா? இஸ்ரேல் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணும் இல்லைங்களா? இஸ்ரேலுடைய மனசு என்ன பண்ணும்? தேவனா ப்ரிப்பேர் பண்ணும். சோ தேன் அக்செப்ட் தி மெசியா. அந்த டைம்ல ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்காரு. இந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுங்களா? வானத்துல வந்துட்டு அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணி இருக்காரா? எஸ்டாப்ளிஷ் பண்ண இருக்காரு இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ் ஆஃப் கிங்டம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதுக்கப்புறமா பூலோகத்தில் இருக்கிற ஃபேஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனால இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லிட்டார். ஏன்னா இல்லைங்களா? வானமும் பூமியும்
ஒளிந்து போனாலும்.
எதுக்காக வானமும் பூமியும் சொல்லிட்டார்? எதுக்காக பூமிய வானமும் சொல்லிக்கலாமே. ஆனா தேவ அவர் என்ன எப்படி யூஸ் பண்ணாரா? வானமும் பூமியும் அழுந்து போனாலும் சொல்லிட்டார். இன்னொரு வார்த்தை பாருங்க, செகண்ட் பீட்டர் 3:10 படிங்க பிரதர். செகண்ட் பீட்டர் 3:10
ரெண்டு பேதரும்
3:10 படிங்க.
கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும்.
அப்பொழுது பாருங்க, கர்த்தருடைய நாள் வரும் போது ஃபர்ஸ்ட் என்ன, வானம்
மடமடவென்று அகன்று போகும்.
மடமடமேட்டு அறந்து போவோம்.
பூதங்கள் வெந்து உருகி போம்.
பூதத்தை நிச்சயமா உருகி போவோம் சொல்லிட்டாரு. அப்போ தேவன் ஃபர்ஸ்ட் எதுக்காக பிரிஃபரன்ஸா? வானம் சொல்லிட்டு அடுத்த கரை என்ன, பூதபத்தில் இருக்கிற இது என்ன படாதா, டிஸ்ட்ராய் படா. அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க தான் கேப்சர் பண்ணுவோம்னா, ஏனென்றால் ஃபர்ஸ்ட் யாருதா இந்த உலகத்தின் அதிபதி? யாருதா? சாத்தான் தானே ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அங்கேதான் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணோம். நெக்ஸ்ட் யார் மூலியமாக ஸ்தாபனை பண்ணோம்? நெக்ஸ்ட் பூலோகத்தில் தான் ஸ்தாபனை பண்ண. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் சாத்தான் என்ன பண்ணாரா, கட்டு போட்டாரு. ஏன் தெரியுங்களா இப்படி சொல்றாரு பார்க்கும்போது? பிரதர் ஒரு நிமிஷம் பேக் பண்ணி, எதுக்காக இப்படி சொல்றாரு நான் பார்க்கும்போது? இப்ப சாத்தான் வந்துட்டு எதுக்காக ஃபர்ஸ்ட் வானத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண ராஜ்யத்தை, எதுக்காக அப்புறமா பூலோகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியுங்களா? இது தேவனுடைய சிஸ்டம். தேவன் எப்படி வச்சிருக்கா தெரியுங்களா? பவர் அத்தாரிட்டி. அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த ஆர்டர் படிக்கலாம். வாங்க கொலோசியர் படிங்க. கொலோசியர் ஃபர்ஸ்ட் சாப்டர் 16:17. கொலோசியர் ஃபர்ஸ்ட் சாப்டர் 16:17.
கொலோசியர் 1:16-17 வசனங்கள் எப்படி என்றால், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும்.
பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு பாருங்க, பரலோகத்தில் இருக்கதோ
பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும்.
இப்ப சொல்லிட்டு பாருங்க, சிங்காசனங்கள்
கர்த்தத்துவங்கள் ஆனாலும்,
கர்த்தத்துவம் ஆனாலும்
துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும்.
பாத்தீங்களா, நாலு வார்த்தை சொல்லிட்டாருங்களா? இப்படியே சாத்தான் டூப்ளிகேட் பண்ண வச்சிருக்கா. படிங்க எஃபிஷியன்ஸ், இது தேவடைய கவர்மெண்ட். ஓகேங்களா, அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கிற ஆர்டர் இல்லைங்களா? என்ன த்ரோன்ஸ், டொமினியன்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹெவன்லி கிங்டம். ஓகேங்களா, திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் த ஆல்மைட்டி காட் ஜெஹோவா. சேம் சிஸ்டம் சாத்தான் ஹஸ் டூப்ளிகேட்டட். தட் இஸ் யூ கேன் சீ இன் எஃபிஷியன்ஸ். அது படிங்க, எஃபிஷியன்ஸ் 6 சாப்டர் படிங்க. 6 சாப்டர் 12 வர்ஸ்
6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம்.
நமக்கு இருக்கிற வாசல் எங்கதான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யத்தை எங்கதான் எஸ்டாப் பண்ணோம், அங்கதான் எஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா? இதுக்கப்புறமா தான் பூலோகத்துல என்ன பண்ண முடியும், ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால அப்ராம்க்கு ஒரு வாக்குதாரத்தை கொடுத்தார் இல்லைங்களா? என்னன்னு உங்களுக்கு சொன்னது என்ன பண்ற, வானத்தில் இருக்கிற நட்சத்திர போலேன்னு சொல்லிட்டார். எதுக்காக ஃபர்ஸ்ட் அது சொன்னோம்? வானத்தில் இருக்கிற நட்சத்திர போல, சமுதிரத்தில் இருக்கிற ஒரு மழல் போலேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணா, ரெண்டும் என்ன நடத்துறீங்களா, தனித்தனியாக இருக்கிற ஒரு இதோ, தனித்தனியாக இருக்கிற ஃபேஸ்கள் இல்லைங்களா? ரெண்டும் செப்பரேட்டா இருக்கிறதுனாலே அப்ராம்க்கு என்ன பண்ணாரோ, ரெண்டும் இது யூஸ் பண்ணார். அது மட்டும் இல்ல பாருங்க, இப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ்ல யார் வர்றாரு? ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ்ல சபையா வர்றாரு இல்லைங்களா? சபையை வந்துட்டு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ரெண்டாவது ஸ்டேஜ் பூலோகத்தில் யார் வர்றாரா? உலகத்தில் இருக்க மூப்பிதர்கள் வர்றாரு இல்லைங்களா? இப்ப மூப்பிதர்கள் உலகத்து ஜனங்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். இயேசு சொல்லிட்டாரு இல்லைங்களா, நீங்க ராஜ்யத்தில் இப்ப யாருன்னு பாக்குறீங்க, அப்ராம், ஈசாக், யாக்கோப் எல்லாம் பாக்குறீங்க. ஆனா பூலோகத்தில் யாரும் பார்க்க முடியாதோ, ராஜ்யத்தில் சபையை பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் எப்போதான் ரிவார்டு? யாருக்கு ஃபர்ஸ்ட் ரிவார்டு வரும், யாருக்கு செகண்ட் ரிவார்டு வரும் சொல்லுங்க? சபைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிவார்டு இல்லைங்களா? ரெண்டாவது ரிவார்டு யாருக்கு? முப்பிதாக்களுக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும் போதும் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், ஹெவன்லி ஸ்டேஜ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இல்லைங்களா? இதுக்கப்புறமா தானே பூலோகத்தில் இருக்கிற ஸ்டேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ பூலோகத்திலே ஒரே வாட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானத்தில் பண்ண முடியுமா? ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க, அதுக்கு ஒரு சிஸ்டம் இல்லையா? இதெல்லாம் ஒரே நாள்லேயே பண்ற வேலையா? ஜஸ்ட் சொல்லிட்டு யோசனை பண்ணுங்க, ஏசு கிறிஸ்து இன்னைக்கே வந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. வந்த உடனே இம்மீடியாக எல்லா சபையும் எடுத்து போயிட்டு இம்மீடியாக அடுத்த நாளே பூலோகத்தில் தன்னுடைய விசிபிள் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அதெல்லாம் தாங்க முடியுமா? ஒரே நாள்ல ஒரே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கோஆபரேட் பண்ண முடியுமா? அவருடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கா? யோசனை பண்ணுங்க, அவரோட மைண்ட் செட்டப் என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணும். ஆனால் இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இது வந்துட்டு ஒரே நாளில் நடக்கிற ஒரு வேலையே கிடையாது இல்லைங்களா. இந்த ரிசரக்ஷன் ஆஃப் த சைன்ஸ் இல்லைக்கோ இல்லைங்களா, அந்த சபையில உயிர்த்ததல் இல்லைங்களா, அது எப்போதான் ஆரம்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டைம் இருக்கும். எல்லா தேவன் வந்துட்டு ஒரே வாட்டி என்ன பண்றதில்லை, அது என்ன டைம், என்ன டைம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை படிங்கோ. அந்த டைம் பார்க்கலாம் எப்படினா, ரெவலேஷன் 14 சாப்டர் 8 வர்ஸ்,
வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 8 வசனம். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுருவத்தையும் வணங்கி, தன் நெற்றிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரத்தை தரித்துக் கொள்ளாது இருக்கிறவன் எவனோ.
ரெவலேஷன் 14:8
வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தாலே என்றார்.
இங்க தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண சீக்வன்ஸ் கொடுத்திருக்க 14 சாப்டர்ல. ஃபர்ஸ்ட் என்ன ஆனா, பாபிலோன் விழுந்ததும் கொடுத்திருக்காரு இல்லைங்களா. இப்போ பாபிலோன் எப்பதான் விழுந்துச்சு, தேவன் எப்பதான் பாபிலோன் ரிஜெக்ட் பண்ணார், இயேசு கிறிஸ்து வந்தார் 1874 வந்தார், வந்த உடனே இம்மிடியேட்டாக பாபிலோன் ரிஜெக்ட் பண்ணாரா? எதுக்காக இம்மிடியா ரிஜெக்ட் பண்ணல, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணல தெரியுங்களா? படிங்க ரெவலேஷன் 3rd சாப்டர் வாங்கலாம். ரெவலேஷன் 3rd சாப்டர், ரெவலேஷன் 3rd சாப்டர் 15:16,
வெளிப்படுத்தல் 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும்.
நலமாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிருக்கார், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திருக்கார் எப்படி இருக்கா, ஹாட் ஆகி இருக்கிறாரா கோல்ட் ஆகி இருக்கிறாரு, ட்ரை பண்ணிருக்காரு, டெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த டெஸ்ட் பண்ண டைம் எவ்வளவு தெரியுங்களா, 3.5 இயர்ஸ். 1874 வரைக்கும் இயேசு கிறிஸ்து பாபிலோனுக்குள்ளே வந்து பாபிலோன் ஜனங்களை குணப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணார். ஆனா பாபிலோன் என்ன ஆகல, குண ஆகல இல்லைங்களா. எரேமியல சொல்றா இல்லைங்களா, படிங்க எரேமியல, படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? ஜெரேமியா, ஜெரேமியா 51st சாப்டர், ஜெரேமியா 51st சாப்டர் 7th வர்ஸ் படிங்க.
எரேமியா 51 அதிகாரம் 7 வசனம், பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம்.
எப்படி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு காலத்துல பாபிலோன தேவன் ரெகனைஸ் பண்ணாரா, அந்த பாபிலோன் தேவனுடைய கையில் எப்படி இருக்கா, பொன் பாத்திரமா இருக்கிறா, கோல்டன் வெசல், காட் சூசர் வெசல் பாபிலோன் ஒரு காலத்துல. ஆனா நெக்ஸ்ட் படிங்க,
அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள்.
பாத்தீங்களா, எல்லாருக்கும் என்ன குடித்தாரா, எல்லாருக்கும் கழுபட்டி சரா குடித்தாரா, அந்த குடிச்சி குடிச்சி எல்லாம் என்ன ஆயிட்டாரா, எல்லாம் என்ன இருக்கா, அந்த ஒயின் குடிச்சா என்ன ஆவா, ட்ரிங்க்ஸ் குடிச்சா என்ன ஆவா, தலை என்ன பண்றது இல்ல, கரெக்டா இருக்கிறது இல்ல. அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை கிளியரா பார்க்க முடியாது. அந்த மாதிரி அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு திராட்சத்தை ஊத்தி குடுத்திருக்காரா. அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்ற தேவன்,
ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள்.
9th வர்ஸ்
பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள்.
பாத்தீங்களா, விட்டு விடுங்க சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 8th வசனம் அப்படிங்க தெரிப்போம்,
பாபிலோன் தடுதில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலருங்கள், அதன் நோயை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும்.
பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரா, ரிஜெக்ட் பண்ணிட்டார் தேவன் பாபிலோன, வெளியில வரங்கன்னு சொல்லிட்டாரு. இதே வார்த்தை எங்க சொல்ல தெரியுங்களா, ரெவலேஷன் 14 சாப்டர் 8 வர்ஸ்ல, பாபிலோன் இஸ் ஃபாலன் ஃபாலன் சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்ப எப்போ பாபிலோன் விழுதுச்சுன்னு பார்க்கும்போது கரெக்டா 1878 இமீடியட்டா பண்ணல வர அந்த வேலை இல்லைங்களா. அதனால அனலும் இல்ல குளிரும் இல்ல, உங்களுக்கு பாய் என்ன பண்றேன், துப்பிடுறேன்னா பாபிலோன தேவன் ரெகனைஸ் பண்ணல, அங்கே நின்று 1870 பாபிலோன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எப்போ பாபிலோன ரிஜெக்ட் பண்ணாரோ அதே டைம் என்னாச்சு தெரியுங்களா, முதலாவது உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படிங்க ரெவலேஷன் 14 சாப்டர் 13th வர்ஸ், கிளியர் ப்ரூஃப் இருக்க பாருங்க. ரெவலேஷன் 14 சாப்டர் 13th வர்ஸ்,
வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 13 வசனம், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல்
மறிக்கிறவர்,
இது முதல்
இது முதல் அப்படின்னு, சின்ஸ் த ஃபால் ஆஃப் பாபிலோன் இஃப் எனிபடி டைஸ் அட் லிட்டில் ஃபிளாக் இட் இஸ் எ பிளெஸ்ட் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி நான் எப்ப நின்றேன், சின்ஸ் 1878 அங்க நின்ற எந்த ஒரு என்ன அந்த ஒரு செயின்ட் மறிச்சா அது எப்படி இருக்கும், they are blessed and sweeter. Bhagyavangalan solitar. Idiyappa, correct appa Babylon vidichya. And that time nina enaache? And the resurrection of the saints start aichi. Illinga, idhe time la innor parallel paranga. 14th verse pudinga madripo.
14. பின்பு நான் பார்த்தபோது இத வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிடத்தையும் தமது கையில கருக்குள்ள அறிவாளம் உடைய
பாருங்க இப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்காரு பாருங்க ஒரு ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் பாருங்க பாபிலோன் விழுந்துச்சிங்களா சேஞ்ச்க்கு ரிசரக்ஷன் ஆச்சுங்களா அப்ப இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார்ந்திருக்காரு இப்ப இல்லைங்களா ட்ரபிள்ஸ் இருக்கோ ஆனா ட்ரபிள்ஸ் நடுவே தேவன் என்ன பண்றாரா பிளெஸிங்ஸ் கூட என்ன பண்ற தேவனா உலகத்து ஜனங்களுக்கு கொடுப்பாரு அப்ப நெக்ஸ்ட்
வெண்மையான மேகத்தையும் மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் போர்க்கிடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கதை கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பெயர் முதிர்ந்தது அறுக்குவதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்
என்ன சொல்லிட்டு இப்போ அறிவாளை நீட்டி என்ன பண்ணுங்க பூமியில அறுவடை செய்யுங்க சொல்லிட்டு அப்படின்னா இயேசுக்கு ராஜா மாதிரி இருக்கா அப்படி ராஜாக்கு ராஜா மாதிரி இருக்கும் போது சபை என்ன பண்ணுவார் கூட இருக்கணும் தானே ஆனா சபை எங்க இருக்கா இருக்கும் போதுலாம் மூமெண்ட் ஜல்லி அதான் பாருங்க இயேசு கிறிஸ்து முதலாவர்களே அவர் பொறுக்கும் போது எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா ஜனங்கள் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ராஜா மாதிரி வராட்டி எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கிறதுக்கும் 30 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணாரா இயேசு கிறிஸ்து ராஜா மாதிரி வராட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ வரல 30 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் என்ன பண்ணாரு மசியா மாதிரி அது யோர்தான் நதியில பேப்டிசம் எடுத்தார் இதுக்கும் பக்கா பேரலல் எப்படி தெரியுங்களா இயேசு கிறிஸ்து வந்துட்டு 1874 வந்தார் ஆனா அதுக்கும் முன்னாடி 30 இயர்ஸ் முன்னாடி 1844 என்ன ஆயிடுச்சு அந்த ஒரு மில்லர்ஸ் மூமெண்ட் மூலியமாக எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரா இயேசு கிறிஸ்து வராரு வராது எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஆனா 1844 வரல இயேசு கிறிஸ்து எப்போ தான் வந்தாரா 1874 வந்தார் அது மட்டும் இல்லை பாருங்க இயேசு கிறிஸ்து முதலாவதுகளே 3.5 இயர்ஸ் எங்க தான் மினிஸ்ட்ரி பண்ணாரா ஒரே யூதர்கள் நடுவே மினிஸ்ட்ரி பண்ணாரு எங்க வெளியில போல அதுக்கப்புறம் 33 to 36 KB வரைக்கும் நிறைய கிருபைகள் கொடுத்தாரு அப்படியே 1878 to 1881 வரைக்கும் நிறைய பேர்களை பேபிலோன் வெளியில கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாரு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனா அது கூட என்ன பண்ணல கம்ப்ளீட் ஆகி என்ன ஃபுல்ஃபில் ஆகல அது மட்டுமே அந்த ஒரு 40 இயர்ஸ் ஹார்வெஸ்ட் இருக்க பாருங்க 30 AD 29 AD இயேசு கிறிஸ்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு அது கரெக்டாக எங்க தான் எண்ட் ஆச்சுன்னா 70 AD கரெக்டாக 40 இயர்ஸ் பேரலல் இப்படியே 1874 to 1914 வரைக்கும் என்ன தெரியுங்களா கரெக்டாக ரசல் மூலியமாக நிறைய ஹார்வெஸ்ட் என்ன பண்ணார் தேவனார் அப்புறம் பிரைமரி என்ன பண்ணிட்டாரா அந்த வேலை முடிச்சிட்டார் அதனால கூட பாருங்க பரலோ 70 AD இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்ல அடி கொடுத்தா பாருங்க வேர்ல்டு மேப்ல இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாரா எடுத்து போட்டார் சரிங்களா அப்படியே பை எண்ட் ஆஃப் 40 இயர்ஸ் இங்கே 1874 to 1914 வரைக்கும் எப்படி அந்த 40 இயர்ஸ் இஸ்ரேல வேர்ல்ட் மேப் எடுத்துட்டாரோ திரும்பி வேர்ல்ட் மேப்ல யார் வரணும் இஸ்ரேல் வரும் அது கரெக்டாக 1914 என்ன ஆச்சு தெரியுங்களா, வேர்ல்டு வார்ல என்ன ஆச்சு தெரியுங்களா, உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் இருக்கிற பவர்கள் என்ன பண்ணிட்டாரா, ஒழிச்சு போட்டார். எப்படி இயேசு கிறிஸ்து ப்ராஃபசி சொல்ற பாருங்க, லுக் ஜெருசலேம் ஷல் பீ ட்ரோடன் டவுன் அன்டில் த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் பீ ஃபுல்ஃபில்ட்னு சொல்லிட்டார். படிங்கோ லூக் 21 24
21:24 பட்டய கருக்கினால விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால மிதிக்கப்படும்.
மிதிக்கப்படும் சொல்லிட்டு, மிதிக்கப்படுறது எந்த ஒரு தேகத்துல எந்த அங்கத்துல மிதிக்கப்படுறார், கால் மூலமா என்ன பண்றா மிதிக்கப்படுற. அப்படின்னா புறஜாதி ராஜ்யங்களுக்கு ஒரு விக்கிரகத்துக்கு கம்பேர் பண்ற தேவன். எப்படி டேனியல் செகண்ட் சாப்டர்ல இருக்கிற ஒரு இமேஜ் இல்லைங்களா, அது இமேஜ்ல இருக்கிற ஒரு பாதம் இருக்கா இல்லைங்களா, அந்த பாதத்தை கீழே யாரும் இருக்கா, இஸ்ரேல் இருக்காது மீனிங் தானே. இப்போ இந்த பாதத்தை எப்போதான் உடைச்சார் தேவன், கரெக்டா 1914 என்ன பாருங்க, அந்த கல் வந்து எங்கதான் ஃபர்ஸ்ட் அடி, காலத்துக்கு தான் இல்லைங்களா, அந்த பாதத்துக்கு உடைச்சிட்டு போறாங்க. அப்போ எருசலேமில் இருக்கிற டொமினியன், அந்த பிலிஸ்தீன் லேண்ட் மேல் இருக்கிற டொமினியன், ஜென்டைல்ஸ் டொமினியன் என்ன பண்ணா தேவனா எடுத்து போட்ட பாருங்க, கரெக்டா யாரு வந்துச்சு சரிங்களா, அந்த ஒரு இது அந்த டொமினியன் இங்கிலாந்து இருக்கிற பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்துச்சு. அப்ப பிரிட்டிஷர்ல பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுங்களா, அவனும் ஒரு யூதான், தேவனுடைய கிருபை பாருங்க எப்படி கொடுத்திருக்காரு யூதர்களுக்கு இல்லைங்களா. அந்த டைம்ல யார் தான் நெஞ்சிருப்பாரோ, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல யார் தான் பிரைம் மினிஸ்டரா, இஸ்ரேலோட யூதன், ஒரு யூதன் வந்து பிரைம் மினிஸ்டர். அதனாலே பெட்டிஷன் கொடுக்கும் போது இம்மீடியட் சாங்ஷன் பண்ணிட்டாரு, எடுத்துக்கோங்க இந்த லேண்ட் நைட் உங்களுக்கு பேலஃபார் டிக்ளரேஷன் இம்மீடியா கொடுத்துட்டாரு. அதனால பாருங்க இதெல்லாம் வந்து பக்கா பேரலல். அது மட்டும் இன்னொரு பேரல இருக்க பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது வரும் போது ஜான் த பேப்டிஸ்ட் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் கரெக்டுங்களா. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, உங்க மதியத்தில் ஒருத்தர் இருக்கார் பட் யூ கான்ட் ரெக்கனைஸ் ஹிம் சொல்லிட்டார். அது படிங்க அந்த வார்த்தை படிங்க, ஜான் 1:26 யோகான்
உலகத்துல
நீங்க அறியாத ஒருத்தர் உங்க மத்தியத்துல இருக்கிறார், ஆனா நீங்க சில பேர் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சில பேர் ஐடென்டிஃபை பண்றது. ஆனா இன்னும் இந்த ஜான் கெனாய்ச்சி தெரியுங்களா, இதே ஜான் இயேசு கிறிஸ்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனா ஒரு டைம்ல இந்த ஜானுக்கு டவுட் வந்துச்சு இல்லையா, எப்ப ஜான் போயிட்டு சிறைக்குள்ள போட்டாரோ அப்ப ஜானுக்கு டவுட் ஆச்சு, என்னப்பா நான் சிறையில் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தா எனக்கு என்ன விடுதலை கொடுக்கறதுக்கு வரலையே, இவர் பாண்டி ஒரு எப்படியா இருக்காரிட்டு ஜானுக்கு டவுட் வந்துச்சு. அப்ப என்ன பண்ற ஜான் சிஷர்களை அனுப்புறார் இயேசு கிறிஸ்துவை எடுத்து கேட்கறதுக்கு இல்லைங்களா. படிங்க படிச்சிருக்கீங்களா, சீக்கிரமா சொல்லணும் எனக்கு டைம் ஆச்சு. மேத்யூ 11 சாப்டர் படிங்க, Matthew 11:3
Matthew 11:3 வருகிறவர் நீர்த்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்ற இடத்தில் கேட்கும்படி அனுப்பினார்.
அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார், அது எந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, என்ன கொடுத்தா தெரியுங்களா, என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரா பாருங்கப்பா, நான் சொல்ற வார்த்தை வேண்டாம், சீ த சயின்ஸ் சொல்லிட்டார். இந்த சயின்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க நான் மசியா இல்லையான்ட்டு அந்த ஒரு இதோ போயிட்டு யாரும் சொல்லுங்க என்ன பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்காரோ இந்த வேலை செஞ்சு இருக்காங்க. அதனால பாருங்க இந்த ஒரு இதுக்கு இந்த ஜூஸ் டெபிளுக்கு நிறைய ப்ராஃபஸி இருக்கும், எரிமே 13 கூட 16 கூட என்ன இருக்கும் அந்த ஒரு ப்ராஃபஸி இருக்கும் இல்லைங்களா. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெட்டிப்போ கொடுக்குறேன்னுட்டு இல்லைங்களா, அது படிச்சுடுங்க சீக்கிரமா முடிச்சிடலாம். ஜெரேமியா 16:18
எரேமியா பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம். முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பா நீதியை சரி கட்டுவேன்.
முதல்ல என்ன பண்ற பாவத்துக்கே ஃபர்ஸ்டோ ரெட்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டா இல்லைங்களா? அதனாலே அவர் இஸ்ரேலர்கள் பண்ண பாவத்துக்காக தேவன் என்ன பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் பெசிஸ் கொடுக்குறது முன்னாடி இந்த ஜூஸ் டபுள் 1845 இயர்ஸ் ரெட்டிப்பனா பண்ணிட்டாரா தேவனா கொடுத்தாரு. அப்புறமா
அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை தீ என்று அருவறுக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரங்களினால நிரப்பினார்கள்.
அப்ப பாருங்க ரீகேதரிங் ஆபீசர், இது ரீகேதரிங் ஆபீசர் எப்போதான் நடக்கும் வாங்க. சங்கீதம் 102 Psalm 72
சங்கீதம் 102
Psalm 72 verse 16
102 சங்கீதம் 16 வசனம். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார்.
16 இங்கிலீஷ் படிக்க பாருங்க. When the Lord shall build up Zion, he shall appear in glory and war.
15th verse.
படிங்க.
கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார்.
பாத்தீங்களா, சியோனை கட்டும் போதோ இயேசு கிறிஸ்து எப்படிதான் வெளிப்படுறாரா, மகிமையிலே இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வரும் போதோ இஸ்ரேல கேதர் பண்றீங்களா, அந்த எந்த ஒரு வேலையான சொல்லும் போதோ இது ராஜ்யத்தின் வேலை இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ராஜா மாதிரி இருக்காரு, ராஜத்தின் வேலை தான் என்ன பண்ணுறாரு அவரோ பண்றாரு இல்லைங்களா? அப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராஃபஸி கூட இருக்கோ, டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் நிறைய பாயிண்ட்ஸ்கள் ஸ்கிப் பண்றேன். மீகா 4 chapter Mika 4 chapter 6 verse போடுங்க பிரதர்.
மீகா 4 chapter 6 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொந்தியானவளை சேர்த்து தள்ளுண்டையவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொந்தியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பார்.
இன்னு முதல் என்னென்ற எப்படி இருக்காரா, ராஜா மாதிரி இருக்காரு. அப்ப சியோனை கேதர் பண்ணும் போதோ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா, ராஜா மாதிரி இருக்காரு இல்லைங்களா? இன்னொரு கடைசியில் ஒரு பாஸ்டர் படிச்சிடலாம், ஜெக்கேரியா 14 chapter பாருங்க. இஸ்ரேல் நடக்கிற ஒரு கடைசி சுச்சுவேஷன் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜெக்கேரியா 14 chapter verse 2
ஜெக்கேரியா 14 chapter 2 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுறது போல அந்த ஜாதிகளோட போராடுவார்.
பாத்தீங்களா, யுத்த நாள் எப்போ தேவன் ஃபைட் பண்ணாதோ அப்படி என்ன பண்ணா தேவனா இது ஃபைட் பண்ற, இதெல்லாம் நல்லா தெரியும் எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் இல்லைங்களா, இதை டீட்டெயிலா போறது வேண்டாம். இந்த யுத்தத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆகும் பாருங்க, 4th verse
அந்நாளிலே அவருடைய பாதங்கள்,
அந்நாளிலே அவருடைய பாதம்
கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிய மலையின் இருக்கும்.
வரும்போதோ ஒரு ஒலிவோ ஒரு பிரான்ச் இல்லைங்களா, ஒரு சின்ன இது இல்லைங்களா, அப்படியே ஒலிவ் என்ன சொல்லும்போது பீஸ் முதலாவது. ரெண்டாவது வந்துட்டு ஒலிவ் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாருனா, இது வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரா அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறமா இது லைட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அந்த தீபத்துக்கு என்னதுக்காக அப்படின்னா, இது ஒலிவன் சொல்லும் போதோ இட் இஸ் லைட் பீஸ் பிளெஸ்ஸிங் எனிட்டி. அப்படின்னா மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ஸ்னு சொல்லும் போதோ மவுண்டங்க என்ன பைபிளில் ராஜ்யம் கிங்டம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2nd வரைக்கும் வரும் போதோ அவரு பூலோகத்தின் ராஜா இஸ்ரேல ஸ்தாபனை பண்ணும்போது எப்படி ஸ்தாபனை பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரபல், அந்த ட்ரபலுக்கு அப்புறமா அவருடைய பாதம் என்ன எங்க பண்றாரா, பாதம் எப்படி வைக்கிறார், பூலோகத்தை வைக்கும் போது அந்த பூலோகத்தில் எந்த கண்டிஷன் இருக்கும்னா அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண போதும், இட் வில் பி எ கிங்டம் ஆஃப் பீஸ், இட் வில் பி எ கிங்டம் ஆஃப் பிளெஸிங்ஸ், இட் வில் பி எ கிங்டம் ஆஃப் லைட் ஃபார் எவ்ரிபடி சொல்லிடுறார். அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படிங்க. நெக்ஸ்ட் அப்போ என்னவா, நெக்ஸ்ட்
அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமயத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம்.
பாருங்க, அப்போ ஒலிவ மலை என்ன ஆச்சு, ஒலிவு பர்வத்தா நடுவில்
பிளக்கும்,
நடுவில் இதாச்சு, நடுவில் என்ன இருக்கும், அப்போ பெரிய பெரிய கேப் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு மலையா இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு மலையா இருக்கும் இல்லைங்களா, அந்த மவுண்ட் ஷெல் பி டிவைடட் இன்டு டூ ஹாஃப்ஸ் இல்லைங்களா, நடுவில் என்ன இருக்கும், ஒரு பெரிய பெரிய வேலி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் இருக்கிற ரெண்டு ஃபேஸ் பத்தி கிளியரா சொல்ற பாருங்க, ஒரு எர்த்லி ஃபேஸ், இன்னொரு ஹெவன்லி ஃபேஸ். அதனால ஒரு சவுத்துக்கு போயிடும், இன்னொரு நார்த்துக்கு போயிட்டோம் சொல்லிட்டு, நார்த் எப்போ ஜென்ரலாக என்ன பேசுறோம், நார்த் சொல்லப்போ ஹெவன், இது ஆப்போசிட் ஆஃப் நார்த் சவுத் அப்படின்னு என்ன எர்த்லி ஃபேஸ். அப்பதான் பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிளியரா தெரியும் தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளவு ஃபேஸ் இருக்கும், ஹெவன்லி ஃபேஸ் ஒரு இருக்கும், அப்போ பூலோகத்தில் எர்த்லி ஃபேஸும் ஒரு இருக்கும். இந்த டைம்ல என்ன படிங்கோ, அஞ்சாவது வருஷம் படிங்கிறார், இந்த டைம்ல என்ன இருக்கும்,
அப்பொழுது நான் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு அத்தால் மட்டும் போம், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில்
நாட்களிலே
பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள்,
ஓடி போவீர்கள் அப்படின்னு எப்படி வராதா, தேவனுடைய ராஜாத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் ஓடி வருவாரா,
என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
பாத்தீங்களா, அவர் கூட யார் வர்றாரு, இப்ப
பரிசுத்தவான்
பரிசுத்தவான்கள் ஆல்ரெடி அவர் கூட இருக்கிறார் இல்லைங்களா, அவர் கூட இருக்கும் போதா பூலோகத்துல இந்த ராஜ்யத்தை என்ன பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அந்த டைம் பாருங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், சிக்ஸ்த் வர்ஸ் செவன்த் வர்ஸ் பிடிங்க.
அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும், ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல,
அது பகலும் இல்ல இரவும் இல்ல. பாத்தீங்களா நாள் எப்படி இருக்கும், நாட் இவன் நைட் நாட் இவன் டே இல்லைங்களா, அப்படி இருக்கும் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு பீரியட். நாங்க இப்ப என்னதான் பீரியட் இருக்கோம், இந்த பீரியட்ல இருக்கோம் இல்லைங்களா, பூலோகத்தை தேவ ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுவோம் எப்படி இருக்கும், ஒரு கிளியரா இருக்குதுல எப்படி இருக்கும், எல்லாம் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள் பத்தி யார் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, உங்களுக்கு தான் ஃபியூ செலக்டட் சைன்ஸ் இல்லைங்களா, எப்படி எப்படி ஜான் தான் ஐடென்டிஃபை பண்ணாரோ, ஆனா அந்த ஜானுக்கு எப்படி டவுட் பண்ணிச்சோ அதே ஒரு டைம்ல தான் இருக்கோம் நாங்க இல்லைங்களா. அதனால கடைசியில் ஒரு வசனம் படிச்சுடுங்க முடிச்சிடலாம். சங்கீதம் சாம்ஸ் 38 சாப்டர் வர்ஸ் 4 அண்ட் 5.
சங்கீதம் 30 அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் இல்லைங்களா. சேன்ஸ் என்ன சொல்லிட்டாரோ, சேன்ஸ் என்ன சொல்லிட்டாரோ பாருங்க, சிங் அண்ட் டு தி லார்ட் ஓ யூ சேன்ஸ் ஆஃப் ஹிஸ் அண்ட் கிவ் தேங்க்ஸ் அட் தி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் பிகாஸ் ஹிஸ் ஆங்கர் எண்டியூர்ஸ் ஃபார் எ மொமெண்ட் பட் ஹிஸ் ஃபேவர் இஸ் லைஃப் வீப்பிங் எண்டியூர் ஃபார் எ நைட் பட் ஜாய் கமத் இந்த மார்னிங் சொல்லிட்டாரு இல்லைங்க. அப்ப இன்னொரு வசனம் படிங்க, ஐசாயா 33:17, ஐசாயா 33rd சாப்டர் 17th வர்ஸ்.
ஏசாயா 33 அதிகாரம் 17 வசனம். உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிஞ்சினவராக காணும்.
பாத்தீங்களா, உன் கண்கள் யாரா பாக்குறாரா,
ராஜாவை
மகிமையில் இருக்கிற ராஜானா பாக்குறான்னு சொல்லிட்டாரு அப்படிங்களா. அப்படின்னா அப்ப சபை எங்கதான் இருக்கோம், பூலோகத்துல இருக்கிற அந்த ராஜா வைட்டு மகிமையில பாக்குறதோ இது வைட்டு உங்களே சயின்ஸ். அந்த சயின்ஸ் தான் சங்கீதத்துல என்ன பண்றாரா, அந்த சங்கீதத்தை பாடுற சந்தோஷத்துலேருந்தே இல்லைங்களா, தேவனுக்கு இது பண்றாரு, பிரைஸ் பண்றாரு இல்லைங்களா. அதனால தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க, தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக ரொம்ப நன்றி.